ஹாய், வணக்கம் மக்கள். இன்னைக்கு வெல்கம் டு என்னடா ஏகாமி போட்காஸ்ட். ஸோ இன்னைக்கு வந்து நம்ம பார்க்க போகிற டாபிக் வந்து ஒரு ஒரு கான்ட்ரவர்சியலான ஒரு டாப்பிக்கும் கூட. ஸோ கவர்லேயே பார்த்துருப்பீங்க. ஸோ என்ன டாபிக்னா, மனு தர்மம் ஆர மனுஸ்மிருத்தின்னு சொல்லக்கூடிய நூல், பிராமணியனின் பார்வையிலிருந்து அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இது எதனால நான் பிராமணியனின் ஆர் பிராமின்ஸோட பார்வையிலிருந்து நான் சொல்கிறேன் அப்படின்றத வந்து நம்ம டீட்டெயில்டாக ஃபர்தராக எபிசோட்ஸில் பார்ப்போம். ஸோ ஓகே, இது இன்னைக்கு வந்து நம்ம டாப்பிக்கோட சினாப்சிஸை வந்து நான் எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். ஸோ என்னென்ன கண்டென்ட் இன்றைக்கு நம்ம பேச போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மனுஸ்மிருதி ஆர் மனு தர்மம்னா என்ன. ஸோ மனுஸ்மிருதின்றது சான்ஸ்கிரிட், மனு தர்மம்ன்றது வந்து தமிழ். ஸோ மனு தர்மம்னா என்ன, அந்த நூல் வந்து எப்படி ஒரிஜின் ஆச்சு, எதனால வந்து அந்த நூலை வந்து ஏற்றுறாங்க, ஸோ இதெல்லாம் பற்றி நம்ம பேசிட்டு தென் செகண்ட் டாபிக் வந்து பிராமின்ஸ், ஹூ ஆர் பிராமின்ஸ் அண்ட் எப்படி வந்து பிராமணர்கள் வந்து ஒரிஜினேட் ஆகிறாங்க, ஸோ அவங்களோட ஹிஸ்ட்ரி என்ன அப்படின்றதையும் நம்ம பார்த்துட்டு. ஸோ அடுத்து ஒரு ஒரு இம்பார்ட்டண்டான டாபிக், ரிசர்வேஷன் இன் இந்தியா, இந்தியாவில் இடஒதுக்கீடுகள், இதெல்லாம் பற்றி நம்ம பார்த்துட்டு அடுத்து வந்து கரண்ட் இன்ஃப்ளூயன்ஸ், பிராமின்ஸோட இன்ஃப்ளூயன்ஸ் ஆன் இந்தியா, இந்தியன் எக்கானமியில், இதையும் பார்த்துட்டு நம்ம ஃபர்தராக ஒரு போனஸ் எபிசோடும், ஐ மீன் போனஸ் டாப்பிக்கும் வச்சுருக்கோம். அது வந்து ஃபண்டமெண்டலிஸ்ட் அண்ட் ப்ரோக்ரெசிவ் திங்கிங். ஸோ இதுக்கான டிஃப்ரென்ஸ் நிறைய பேர் கேட்குறவங்களுக்கு நிறைய பேருக்கு இது புரியும், பட் ஸ்டில் நம்ம வந்து புரியாத மக்களுக்கு வந்து அப்படின்னா என்ன அப்படின்னு சொல்லிட்டு, ஃபண்டமெண்டலிஸ்ட்னா என்ன, ப்ரோக்ரெசிவ் திங்கிங்னா என்னன்னு சொல்லி எக்ஸ்பிளைன் பண்ண வேண்டியிருக்கு. ஸோ அதுதான் ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு, இதுதான் சினாப்சிஸ். ஸோ நம்ம உள்ள டைரக்டாக டாபிக் உள்ள போயிடலாம். மனு தர்மம் ஆர் மனுஸ்மிருத்தினா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மனு தர்மம் வந்து ஒரு ஒரு புக். ஸோ மனு தர்மம்ன்ற புத்தகத்தை வந்து எதனால் அது என்ன பர்பஸ் வந்து அந்த புக் எழுதியிருக்காங்க, அது வந்து ஒரு கோட் ஆஃப் கண்டக்ட் அப்படின்னு சொல்லி சொல்லலாம். கோட் ஆஃப் கண்டக்ட் ஃபார் யாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு நாலு கேட்டகரி ஆஃப் மக்களை பிரித்து வச்சுருக்காங்க. ஸோ அந்த கேட்டகரைஸ் பண்ண மக்களுக்கு ஒவ்வொருத்தருக்கோடைய கடமைகள் என்ன, அவங்க என்னென்ன பண்ணணும், என்னென்ன பண்ணால் அவங்களுக்கு என்னென்ன தண்டனைகள் கொடுக்கலாம், அது வந்து ஈபிகோ சட்டம் மாதிரி தான் இது சொல்லலாம். அதுதான் இந்தியன் பீனல் கோட் ஆக்ட் மாதிரி, அது வந்து இந்தியன் பிராமின் கோட் ஆக்ட் அப்படின்னு வந்து நீங்கள்லாம் சொல்லிக்கலாம். ஸோ பேசிக்காக இந்த மனு தர்மம் வந்து இதை தான் சொல்லுது. ஸோ மனு தர்மத்தில் வந்து பீப்புளை வந்து எப்படியெல்லாம் கேட்டகரைஸ் பண்ணியிருக்காங்கன்னா, ஃபோர் கேட்டகரிஸ், அதாவது நாலு கேட்டகரி. இது இந்த கேட்டகரிஸ் வந்து பிரமிட் பேசிஸ், பிரமிட் சிஸ்டம் பேசிஸில் இருக்குது. ஸோ பிரமிட் சிஸ்டம்னா என்னென்னு வந்து பெரும்பாலும் எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும், நம்ம ஸ்கூல்லையாக இருக்கட்டும், நிறைய இடங்களில் பார்க்கக்கூடிய விஷயம்தான். ஆர்கனைசேஷனில் இருக்கிற அந்த பிரமிட் சிஸ்டம், அதாவது ஒரு மேலதிகாரி, அது கீழே 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 அடுத்தடுத்த அடுத்த நிலைகள் படிகள் வர்றது தான் வந்து நம்ம வந்து பிரமிட் சிஸ்டம் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். ஸோ இதில் மனு தர்மம் படி பிரமிட் சிஸ்டம் எப்படி கிரியேட் பண்ணப்பட்டிருக்குன்னா, யார் நம்ம கடவுளுடைய தலை, தோல் பகுதி, வயிறு இல்லைன்னா இடுப்பு பகுதி மற்றும் கால் பகுதி. ஸோ இதுலேருந்து ஒவ்வொரு வர்ணாஸாக பிரிக்கிறாங்க. முதல் வர்ணம் வந்து முதல் மற்றும் தலைமையான வர்ணம்னு அவங்க சொல்லக்கூடியது வந்து பிராமின். ஸோ இந்த பிராமின்ஸ் அப்படின்றது வந்து என்னென்ன தொழில் செய்கிறாங்க அப்படின்னா, அர்ச்சனை பாடுவது, அப்புறம் மந்திரம் சொல்கிறது, கடவுளுடைய தூதர், அதாவது கடவுள் கூட வந்து ஒரு இன்டர்மீடியேட்டர் மாதிரி செயல்படக்கூடிய தொழிலாக இருக்கட்டும், மற்றும் எஜுகேஷன், அதாவது கல்வி வந்து கல்வி பயிர்ப்பவராக இருக்கட்டும், ஸ்காலர்ஸ், ஸ்காலர்ஸ் கல்வியாளர்களாக இருக்கட்டும். ஸோ இதெல்லாம் வந்துட்டு பிராமணர்கள் மட்டும்தான் வந்து செய்யக்கூடிய தொழில் அப்படின்னு சொல்லி வகுத்துருக்காங்க. அடுத்த கட்டம் பார்த்தீங்கன்னா க்ஷத்ரியர்கள். ஸோ யார் இந்த க்ஷத்ரியர்கள்னு ஆப்வியஸாக எல்லாருக்குமே தெரியும். க்ஷத்ரியர் வந்து தேர் பேசிக் ரோல் இஸ் டு ரூல் அட்மினிஸ்ட்ரேட்டிவ். ஸோ இந்த மாதிரி வேலை, ரூலராக இருக்கட்டும், அதாவது ஆட்சி செய்பவர், அட்மினிஸ்ட்ரேட்டிவ் நிர்வாகம் வந்து நிர்வகிக்கக்கூடிய பொறுப்பில் இருக்கிறவங்க எல்லாரையும் க்ஷத்ரியர்கள்னு சொல்லலாம். அண்டு அடுத்த கேட்டகரி பார்த்திங்கன்னா வைசியர்கள். வைசியர்கள் யாருன்னா, வணிகம், வணிகம் மற்றும் வணிபம் செய்பவர்களை வந்து நம்ம வைசியர்கள் சொல்கிறோம். வணிகம் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா, இதில் வந்து அக்ரிகல்ச்சரையும் வந்து நம்ம நம்ம இல்லை சேர்த்துருக்காங்க. ஸோ அக்ரிகல்ச்சர் என்னடா விவசாயம் பண்ணுறவெல்லாம் வந்து வைசியன் கிடையாது, அவெல்லாம் வந்து சூத்திரன் இல்லையா, அவெல்லாம் வந்து தாழ்த்தப்பட்டவன் இல்லையா அப்படின்னு நினச்சிங்கன்னா இல்லை. ஸோ இதுலேயும் வந்து நமக்கு வந்து ரொம்ப இந்த பிராமணத்தோடைய திருட்டு குதிதனம் தெரியுது. என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வைசியர்கள்லேயே வந்து பிரிக்கிறாங்க. அதாவது நிலம் வயல் வச்சு சொந்த வயல்களில் உழுது விவசாயம் செய்பவர்களை வந்துட்டு வைசியர்கள்லேயும், சொந்த நிலம் இல்லாமல் பிறர் நிலத்தில் போயிட்டு காசுக்காக அல்லது மற்ற ஒரு ஒரு விஷயத்துக்காக போயிட்டு செய்பவர்கள், அதாவது பணத்துக்கு கூலிக்காக வந்து தொழில் செய்பவர்களை வந்து நம்ம வந்து சூத்திரர்களில் சேர்க்குறாங்க. ஸோ இதிலே தெரிஞ்சிருக்கும் சூத்திரர்கள் வந்து கடைசி, அதாவது இறுதியாக காலில் இருந்து வந்தக்கூடிய வந்ததாக சொல்லப்படும் சூத்திரர்கள் வந்துட்டு சாதாரண இது இப்போ நான் சொன்ன வேலைகளை தவிர எல்லா வேலையிலையும் இருக்க பீப்புள் தான் வந்து சூத்திரர்கள் சொல்கிறாங்க. இப்போ இப்போ கரண்ட் சினாரியோ, அதாவது இப்போ உள்ள டைமுக்கு நீங்கள் வந்து இப்படி வர்ணாஸ் பிரிச்சிங்கன்னா, ஈவன் இன்ஜினியர்ஸ் வந்துட்டு இன்ஜினியரிங், அதாவது இப்போ வந்து நம்ம கட்டடம் கட்டுபவர்களாக இருக்கட்டும், கட்டடம் எல்லாரையுமே வந்து நம்ம சூத்திரர்களில் தான் வைக்கணும். ஏன்னா அதுதான் வந்து அவங்களுடைய தத்துவம், சூத்திரர்களுக்கான தத்துவம். ஸோ இதுதான் ஸோ மனு தர்மம் இந்த நூல் அப்படின்னா என்ன நம்ம வந்து பார்த்துட்டோம். அடுத்து வந்து இந்த நூலோட ஆரிஜினேஷன், எதுக்காக இப்படி ஒரு கேட்டகரியை பிரிக்கணும், ஏன் பிரித்தாங்க, யார் பிரித்தாங்க, ஸோ இதெல்லாம் பற்றிக்க நம்ம பார்த்துருவோம். ஸோ என்ன பர்பஸாக இருக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா வேற ஒன்றுமே கிடையாது, கொச்சரிசல் தான். ஸோ பார்த்தீங்கன்னா இதுக்கு நம்ம பிராமணரோட ஹிஸ்ட்ரி வந்து பார்க்கணும். அது வந்து நம்ம செகண்டில் வச்சுருக்கனால நான் ஜஸ்ட்டு மனு தர்மத்தோட ஒரிஜினேஷன் மட்டும் சொல்கிறேன். ஸோ வந்து ஒரு 130, 140, 150 இந்த பிசி காலகட்டத்தில் வந்து ஒரு கங்க ஆட்சி வந்து நடந்துட்டுருக்கு. ஒரு ஈஸ்ட் இந்தியாவில் நடக்கக்கூடிய ஒரு ஆட்சி, அது வந்து ஒரு எம்பையர். ஸோ அந்த எம்பையரில் பார்த்தீங்கன்னா ஒரு மன்னர் இருக்கார். அந்த மன்னருடைய மன்னருக்கு வந்து ஒரு 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 அழகிய பெண் மேலே வந்து ஆசை வருது. ஆனால் அந்த பெண் வந்து இவரால் வந்து அடைய முடியல. ஸோ அந்த நேரத்தில் வந்து தன்னுடைய அவையில் இருக்கக்கூடிய ஒரு ஒரு நபர், அவரை வந்து புஷ்யமித்ர சுங்கா அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஸோ அந்த புஷ்யமித்ர சுங்கா வந்து ஹெல்ப் பண்ண சொல்லி அவர் போயிட்டு அந்த பெண்ணை வந்து அந்த மன்னரிடம் வந்து கூட்டி கொடுத்து அந்த பெண்ணை வந்து மனைவியாக்கி கொள்கிறாரு அந்த மன்னர். ஸோ அந்த அந்த பெண் வந்து இப்போ ராணி ஆயிட்டாங்க. இந்த இதை பாராட்டுறதற்காக அந்த புஷ்யமித்ர சுங்காவை வந்து படை தளபதியாக வந்து உயர்த்துறாரு. இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா அந்த புஷ்யமித்ர சுங்கா அப்படின்றவர் யாருன்னா, அவர் ஒரு பிராமணர். ஸோ இது வரைக்கும் ஹிஸ்ட்ரி ஆஃப் இந்தியன் ரூலில் பார்த்தீங்கன்னா, இது வரைக்கும் ரூலர்ஷிப்பில் பார்த்தீங்கன்னா எந்த ஒரு பிராமணரும் வந்து படை தளபதியாகவோ, அதாவது சத்திரிய தொழில்களில் வந்து இருந்தது கிடையாது. இவர் தான் வந்து முதல் பிராமணர். ஸோ இவர் வந்துட்டு அடுத்து வந்து படை தளபதி ஆகிறார். அப்புறம் வந்து ஒரு 145, 146 பிசியில் என்ன நடக்குதுன்னா, நடக்கக்கூடிய ஒரு போரில் தன்னுடைய மன்னரையே வந்து கொலை செஞ்சுட்டு இவர் வந்து மன்னர் பதவியை ஏற்கிறாரு. யார்? புஷ்யமித்ர சுங்கா. ஸோ இப்போ வந்து இவர் வந்து அந்த பொசிஷனுக்கு வந்தாச்சு. மன்னர் பொசிஷனுக்கு வந்தோடனே என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா, நாட்டை நடத்தணும், நாட்டை வந்து செழிப்பாக வச்சுருக்கணும். பட் இவரோட மோட்டிவ் எல்லாமே என்னவாக இருந்ததுன்னா, இவருடைய கேஸ்ட், அதாவது நம்ம பிராமண தத்துவங்களை வந்து பரப்பணும், எல்லாரையும் வந்து கண்ட்ரோலில் எடுக்கணும். ஸோ இப்படி இருக்கும் போது ஆனால் இவருக்கு ஏற்படக்கூடிய ஒரு பெரிய பிரதானமான ஒரு பிரச்சனை என்னவா இருந்தது அந்த சமயத்தில்ன்னு பார்த்தீங்கன்னா, புத்திசம். புத்திசம் வந்து ஒரு ஒரு அருமையான தத்துவம். என்னன்னா, ஈக்குவாலிட்டி அப்படின்ற ஒரு விஷயத்தை வந்து புத்திசம் வந்து பரப்பிட்டு இருந்த டைம். ஈக்குவாலிட்டி அப்படின்னு ஒரு விஷயம் வந்துருச்சுன்னா, அதுவும் இல்லாமல் மூட நம்பிக்கைகளை வந்து நம்ப வேண்டாம் அப்படின்னு சொல்லி புத்த மதம் வந்து பரப்பிட்டு இருந்த காரணத்தினால மக்களுக்கும் அதுக்கு வந்து நிறைய பயன்கள் இருந்தது. இதெல்லாம் வந்து இப்ப உள்ள வந்துருச்சுன்னா மூட நம்பிக்கைகளை மட்டுமே வைத்து ஒரு ஒரு பழப்பே ஓடிட்டு இருக்கு. இந்த பிராமணர்களோட தொழில் எல்லாமே வெறும் நம்பிக்கை மட்டும்தான். நம்பிக்கைன்னு ஒன்றும் இல்லை. இன்னைக்கு வந்து கடவுள் மேல நம்பிக்கையே இல்லை, கடவுளே இல்லை அப்படின்ற பட்சத்துல கடவுளுக்கு போய் ஒருத்த வந்து படிக்க போய் சொல்லி கொடுக்குற கடவுள்கிட்ட போய் தூது விட்டுருணுன்ற அவசியம் இல்லாம இருந்திருக்கும். ஸோ இதுதான் இப்படி வந்து உங்களோட வாழ்வாதாரத்து மேலேயே கை வச்ச காரணத்தினால புத்த மதத்து மேல வந்து ஒரு தனியா ஒரு படை அமைச்சு ஒரு அமைச்சரவையை வந்து கூட்டி இவர் வந்து புத்த மதத்தை அழிப்பதற்கான எல்லா வேலையும் வந்து செய்கிறாரு. ஸோ அதாவது என்னென்ன பண்ணுறாருன்னு பார்த்தீங்கன்னா, புத்த கொள்கைகளை வந்து அழிக்கிறாரு. அந்த புத்திஸ்ட் யார் யாரெல்லாம் அதை பரப்ப ட்ரை பண்ணுறாங்களோ அவங்களாம் சிறையில் அடைச்சி வதம் பண்ணுறது, மற்றும் சிலைகள் புத்த சிலைகளை வந்துட்டு உருவமாற்றல் பண்ணுறது, அதை வந்து பூனலை மாட்டி அதுக்கு ஒரு பட்டையோ நாமத்தையோ போட்டு அது அதோட கேரக்டரையே மாற்றுறது. ஸோ இந்த மாதிரி வந்து புத்த மதத்தை வந்து இந்தியாவிலேருந்து அழிக்கிறதுக்கான நிறைய வழிகளை வந்து செய்கிறார். ஸோ இது வந்து எக்ஸாக்டாக எந்த இடம்னு பார்த்தீங்கன்னா வந்து இந்த ரூலர்ஷிப் இந்த ஆட்சி நடக்கிற இடம் வந்து பார்த்தீங்கன்னா பாட்னா, இப்போ உள்ள கரண்ட் பாட்னா. ஸோ அங்கே தான் வந்து இந்த பிராமண ஆதிக்கம் வந்து ஃபர்ஸ்டில் துவங்குது. ஸோ அதுதான் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரிலாம் பண்ணும்போது மனு தர்மம் வந்து இதெல்லாத்தையும் பண்ணி முடிச்சாச்சு. இப்போ வந்து ஒவ்வொருத்தங்களுக்கும் நம்ம வந்து ஒவ்வொரு ரோல் கொடுக்க போகிறோம், ஸோ தட் அவங்க வந்து நம்ம கண்ட்ரோல்ல இருப்பாங்க அப்படின்னு சொல்லி ஒரு புத்தகத்தை வந்து இயற்றுறாங்க. ஸோ அந்த புக்குக்கு பேர் தான் வந்து மனு தர்மம். ஸோ அந்த மனு தர்மம் பேசிக்காக வந்து என்னென்னலாம் வேலை பார்க்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மனு தர்மம் வந்து ஒரு கோட் ஆஃப் கண்டக்ட் புக் மாதிரி, யார் யாருக்கு என்னென்ன தொழில் அப்படின்றத சொல்றது போக எந்தெந்த தொழில் பண்ணா யார் யாருக்கு என்னென்ன பண்ணணும், என்னென்ன தண்டனைகள் இருக்கு அப்படின்னு. ஃபார் எக்ஸாம்பிள் இதுல வந்து இது வந்து ஒரு ஓகே தேனமோ பண்றீங்க பிரிக்கிறீங்க, இது எதனால கான்ட்ரவர்சியா ஆகுது அப்படின்னு சொன்னீங்கன்னா, நீங்க வகுத்த சட்டம் அதாவது பிராமணர்கள் வகுத்த இந்த மனு தர்ம சட்டம் வந்து பாத்தீங்கன்னா எல்லாமே பிராமணர்களால இயற்றப்பட்டது. இது வந்து காமனா ஒரு டிஸ்கஷன் வச்சு ஒரு நாலு வர்ணத்துல நாலு வர்ணாசில உள்ளவங்க எல்லாரும் சேர்ந்து உட்காந்து எழுதுனதாங்க, இல்ல பிராமணர்கள் தங்களுடைய ஆதிக்கத்தை வந்து புகுத்துறதுக்காக எழுதக்கூடிய புத்தகம் தான் வந்து இந்த மனு தர்மம். இதுல வந்து நான் இதுல வந்து ஒரு பேசிக்கா ஒரு எக்ஸாம்பிள் சொல்லணும்னா, ஒரு சட்டம் என்ன சொல்லுதுன்னா, சத்திரியரோ சூத்திரரோ கல்வி பயின்றா அவனை வந்து கழுத்தை இருக்கலாம் அப்படின்னு சொல்லி மனு தர்மத்தில் எழுதுறாங்க. இதை வந்து நம்ம வந்து இதோட ஒரு ரியல் லைஃப்ல இதோட ஒரு எக்ஸாம்பிள் நம்ம பார்த்தோம்னா, ராமர் சாம்புகன் அப்படின்னு சொல்லிட்டு ராமாயணத்தில் வந்து ஒரு கேரக்டர் இருக்கும். அவர் வந்து இந்த மாதிரி வேதங்களை கல்வியை வந்து கற்க ட்ரை பண்ணும் போது ராமரை வச்சு அந்த சாம்புகனை வந்து கழுத்தறுத்து கொள்றாங்க. அந்த ராமர் வந்து யாருன்னு பார்த்தீங்கன்னா, ராமர் வந்து ஒரு சத்திரியர், ராமர் வந்து பிராமணன் கிடையாது. ஸோ பிராமணனுடைய ஏவுகணையாக இருந்தது யாருன்னா சத்திரியர். ஸோ அவங்கள பிரெயின் வாஷ் பண்ணி மேலிடத்துல இருந்து இவங்களை வந்து ஆட்சி பண்ணது வந்து இந்த பிராமண சமுதாயம் சமூகம். ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா இன்னொரு ஒரு பியூட்டிஃபுல்லான எக்ஸாம்பிள் என்னன்னா, ஒரு மனைவி இல்லாத பிராமணன் பிறருடைய மனைவியை மனைவியுடன் ஊடல் கொண்டு குழந்தை பெற்றெடுத்து அந்த குழந்தையை வந்து தன்னுடைய குழந்தையா உரிமை கொண்டாடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சட்டம் சொல்லுது. அதாவது என்னன்னா, அடுத்தவன் பொண்டாட்டி அவனோட பொண்டாட்டி தான், அவன் வந்து டைவர்ஸ் ஆகலாம் ஒன்றும் ஆகல, ஸ்டில் அந்த பொண்டாட்டி ஸ்டேட்டஸில் இருக்க அந்த பொண்ணை வந்து கல்யாணம் பண்ணிட்டு அவ கூட வந்து செக்ஸ் வச்சுட்டு குழந்தை பெற்றுட்டு அந்த குழந்தைய வந்து பிராமண குழந்தையா வளர்க்கலாம் அப்படின்னு சொல்லி சொல்லுது. இது வந்து பார்த்தீங்கன்னா இதில் ஒரு பிரச்சனை என்னன்னா, இதுவே ஒரு சத்திரியனோ சூத்திரனோ பிராமண பெண்ணை வந்து தொட்டாலோ பிராமண பெண்ணிடம் வந்து ஊடல் வைத்தாலோ அதே மாதிரி வழக்கம் போல கழுத்தறுத்து கொள்ளலாம் அப்படின்னு சொல்லியிருக்கு. இதில் இன்னொரு ஒரு பியூட்டிஃபுல்லான விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, பிராமணர்களுக்கும் இதில் வந்து தண்டனைகள்லாம் இருக்கு. அந்த தண்டனை எல்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப கொடுமையான தண்டனையாக இருக்கும், அதுவும் இல்லாமல் ரொம்ப ஹார்டாக இருக்கும். அந்த பிராமணர்கள் வந்து இப்போ ஏதாவது ஒரு குற்றம் செய்கிறாங்க அப்படின்னு வச்சுக்கிட்டோன்னா அவர்களுடைய மயிரில் பாதியை அறுத்து போட்டுடணும். அதாவது அவங்க முடியை வந்து ஒரே ஒரு முடியை பாதியை வெட்டி கீழே போட்டிருக்கோம். இந்த மாதிரி கொடுமையான, அதாவது உயிரை வந்து பறிக்கக்கூடிய தண்டனைகளை வந்து பிராமணர்களுக்கு பிராமணர்களே கொடுத்துக்கிட்ட கதையெல்லாம் நம்ம மனு தர்மத்தில் இருக்கு. ஸோ இதனால தான் நம்ம வந்து மனு தர்மம் வந்து ஒரு ஒரு தாயலி நூல் அப்படின்னு சொல்லலாம். அது வந்து தேவையே இல்லை. நீ எழுதுனதே வந்து நீ தான், அதை நீயே எழுதிட்டு எங்களுக்கு இதெல்லாம் வந்து கடவுள் சொன்னார், தூக்கத்தில் வந்து கனவுல வந்து கடவுள் வந்து நான் உன் வாயில இருந்தா உன்னை நான் எடுத்தேன் அப்படின்னு ஓத்தாரு அப்படின்னு சொல்லி ஓக்குற ஓல் தான் வந்து இந்த மனு தர்மம் புக்கு. ஸோ ஓகே, மனு தர்மத்தை பற்றி நம்ம பேசி முடிச்சாச்சு. ஸோ மனு தர்மத்தோட ஆரிஜினேஷன் இந்த புஷ்யமித்ரா சுங்காவோட ஆட்சி. இந்த ஆட்சி வந்து ரொம்ப வருஷங்களாகவே நீடிக்குது. பல நூற்றாண்டுகள் கழித்து இந்த சுங்காவோட ஆட்சி வந்து கலையுது. அப்போ தான் வந்து இந்த லிபரலிசம் அதெல்லாம் வருது. ஸோ இதுதான் வந்து இந்த புஷ்யமித்ரா சுங்காவோட ஒரு ஒரு ஷார்ட்டான ஒரு ஸ்டோரி. அடுத்து பார்த்தீங்கன்னா நம்ம மெயினான ஒரு டாபிக், பிராமன் பிராமணன் பிராமணியம், இந்த மாதிரி பெயர்கள் இது எங்கிருந்து வந்துச்சு, யார் பிராமின், பிராமின்லாம் வந்து இந்தியர்களா, இந்த நாட்டை உடைகளா, இந்த நாட்டோட சொந்தக்காரர்களா அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிடையாது. இது வந்து நானாக வந்து சொல்லலை, இல்லாட்டி மதன் அண்ணா மாதிரி விக்கிபீடியா பார்த்தும் நான் சொல்லலை. ஸோ இது வந்து வி ஹாவ் அ ஜீனோமிக் ரிசர்ச் வந்து வருஷம் இந்தியன் கவர்மெண்ட்டாக இருக்கட்டும், நிறைய கவர்மெண்ட்ஸ் இருக்குது. ஸோ ஜீனோமிக் ரிசர்ச் பண்ணுவாங்க. ஜீனோமிக் ரிசர்ச்சில் பேசிக்காக நிறைய டைப்ஸ் இருக்குது. ஸோ இந்த பர்டிகுலர் ஜீனோமிக் ரிசர்ச் என்ன அதோட ரிசர்ச் டாபிக்னா, ஸோ ஒரு டிஎன்ஏ வச்சு அந்த டிஎன்ஏவோட ஆரிஜினை வந்து கண்டுபிடிக்கிறது. அப்படி பண்ணக்கூடிய ஒரு ஒரு ஆராய்ச்சியில் வந்து என்ன சொல்கிறாங்கன்னா, பிராமின்ஸ் வந்து நம்ம நாட்டுடைய குடி பூர்வீக குடி கிடையாது. வந்தேரி அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அண்ணன் சீமான் அண்ணன் மாதிரி வேணால் நம்ம சொல்லலாம், வந்தேரி மாடுகள் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலாம். ஸோ அதே மாதிரி எந்த கண்ட்ரிலேருந்து அப்போ ஆரிஜினேட் ஆகிருப்பாங்கன்னு பார்த்தீங்கன்னா, அப்போது இருந்த யுரேஷியா. யுரேஷியான்றது யூரோப்புக்கும் ரஷ்யாவுக்கும் இடைப்பட்ட சில கண்ட்ரிஸ் வந்து யுரேஷியான்னு சொல்கிறாங்க. அந்த யுரேஷியா போன்ற கண்ட்ரிகளில் வந்துட்டு நடக்கிற ஒரு அந்த கண்ட்ரி, அங்கே வந்து ஒரு சில கண்ட்ரி இருக்குது, அங்கே எந்த மதங்களும் கிடையாது, எந்த ஆட்சியும் கிடையாது, எதுவுமே கிடையாது. அது வந்து கண்ட்ரி வித்தவுட் எனி திங். அந்த மாதிரி கண்ட்ரியில் இருக்கக்கூடிய மதங்களை வந்து அங்கிருந்தெல்லாம் தான் சில மதங்கள் வந்து உருவாகுது. ஸோ அப்படி உருவாக்கக்கூடிய ஒரு ஒரு கான்செப்டை வச்சு தான் வந்து இந்தியாவுக்கு வந்து ஆரிய இன்வேஷன் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த ஆரியன் மைக்ரேஷன் சொல்லுவோம், இன்வேஷன்ஸ் ஆர் ஆரியன் மைக்ரேஷன். அந்த பீரியடில் வந்துட்டு உள்ள வரக்கூடியவர்கள் தான் வந்து பிராமணர்கள். நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த இப்போ இருக்கிற நம்ம தமிழ்நாட்டை வச்சு சொல்லணும்னா, தமிழ் கடவுள்களுக்கும் பிராமின்ஸ் வந்ததுக்கப்புறம் உள்ள கடவுள்களுக்கும் நிறைய டிஃப்ரென்ஸ் இருக்கும். விஷ்ணு இந்த மாதிரி கடவுள்லாம் வந்துட்டு நம்மளுடைய கல்ச்சரில் வந்து நம்ம வச்சிடல. என்ன காரணம்னு பார்த்தீங்கன்னா, அதெல்லாம் புகுத்தப்பட்டது. நம்மள்கிட்ட இருந்ததெல்லாம் யாருன்னு பார்த்தீங்கன்னா, காளி, அம்மன், வீரையா, கருப்பு, இந்த மாதிரி இதெல்லாம் எதெல்லாம் வச்சு நம்ம வழிபட்டுருந்தோம்னா, நம்மளுடைய முன்னோர்களாக இருக்கட்டும், அந்த ஒரு ஒரு ஃபேமஸான பர்சனாக இருக்கட்டும், அந்த அந்த ஊருக்கு ஏதாவது பெருசாக செஞ்சவராக இருக்கட்டும், அல்லது பஞ்சபூதங்களை வந்து நம்ம வந்து வழிபட்டு இருந்தோம். ஸோ இதெல்லாம் தான் நம்ம பண்ணிட்டு இருந்தோம். பிராமின்ஸ் வந்து இந்த மாதிரி உள்ள வரபோது அவர்கள் தங்களுடைய அவங்க உள்ள வந்து பார்க்குறாங்க, நம்ம நாட்டுடைய செழிப்பும் நம்ம நாட்டுடைய வளர்ச்சியும் அவங்க கண்களை வந்து பயங்கரமாக உறுத்துது. ஸோ அப்படி ஒரு காலகட்டத்தில் தான் வந்து அவங்க நம்ம வந்து ஏதாவது பண்ணணும், இவங்க எல்லாரையும் வந்து நம்ம வந்து கட்டுக்குள்ளே வச்சுருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அடித்தளத்திலே போய் கை வைக்கிறாங்க. யாரை, அங்கே உள்ள மன்னர்கள், அதாவது சக்திரியர்களை. ஸோ அவங்க சொல்கிறது தான் அன்னைக்கு வந்து அந்த ஊருடைய வாக்காக இருக்கும். ஸோ சத்திரியர்களை வந்து மேனுப்புலேட் பண்ணக்கூடிய அதாவது சக்தி வந்து யாருக்கு இருந்ததுன்னா, இந்த பிராமணர்களுக்கு. இவர்கள் இந்த மாதிரி எல்லாரையும் மேனுப்புலேட் பண்ணி அவர்கள் வந்து போன இடங்கள் தான் வந்து இந்த டாப் பொசிஷன்ஸ். ஸோ பிராமணர்கள் அப்படின்னு சொல்லும் போது இந்த வேர்டோட ஆரிஜினேஷன் நம்ம வந்து எட்டிமாலஜி படித்தோம்னா இதில் வந்து நமக்கு நிறைய சர்ச்சைகள் இருக்கு. என்னன்னு பார்த்தீங்கன்னா, பிராமன் இந்த இந்த வேர்டை வந்து இதில் வவல்ஸ் இல்லாமல் பார்த்தீங்கன்னா பிஆர் பிஆர்ஹெச்எம்என் அப்படின்னு சொல்லிட்டு வரும். ஸோ இந்த இந்த வேர்ட் வந்து இட் குட் பி ஆரிஜினேட்டட் ஃப்ரம் ரஷ்யன்னு சொல்கிறாங்க. அதுதான் நம்ம சொன்ன யுரேஷியா. இது வந்து ரெண்டு தனி ரிசர்ச் பேப்பர்ஸ். இது வந்து ஒன்று வந்து ஜீனோமிக்ல உள்ள ரிசர்ச் பேப்பர், இது வந்து வேர்ட் எட்டிமாலஜியோட ரிசர்ச் பேப்பர் வந்திருக்கலாம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஸோ அதில் பார்த்தீங்கன்னா அதில் வந்து நிறைய வேர்ட்ஸ் வந்து பிராமின்ஸ் அங்கேருந்து வந்தாங்கன்றதை விட சமஸ்கிருதம் வந்து அங்கேருந்து வந்திருக்கக்கூடிய வந்திருக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருந்துச்சு. ஏன்னா சமஸ்கிருதத்துக்கும் அங்கேருந்து அந்த மொழிக்கும் வந்து ஒற்றுமை வந்து பார்த்திங்கன்னா நிறையவே ஒற்றுமையாக இருந்தது. ஃபார் எக்ஸாம்பிள், ஸ்வாஹா அப்படின்னு சொல்லக்கூடிய ஸ்வா, எஸ்விஏஹெச், ஸ்வா, இந்த வேர்டு பார்த்திங்கன்னா அங்கேயும் இருக்குது சேம் வேர்டு. அங்கே வந்து அதோடைய மீனிங் வந்து ஹெவன், ஹெவன்னா சொர்க்கம். இங்கே வந்து அதோடைய சமஸ்கிருதத்தில் ஸ்வாஹா அப்படின்னா பாரடைஸ், பாரடைஸ் ஸ்வா ஹெவன் ரெண்டுமே வந்து கிட்டத்தட்ட ஒரே விஷயம்தான். ஸோ இந்த இப்போ வந்து பிராமணர்கள்லாம் யாரு, இது எதனால வந்து இவங்க வந்து இந்த மாதிரி பண்ணுறாங்க அப்படி பார்த்தோம்னா, பிராமணர்கள் பேசிக்காக வந்து நம்ம ஒரு சின்ன ஒரு ஸ்டோரி இருக்கு, ஸ்டோன் அண்ட் சூப் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஒரு சின்ன ஸ்டோரி. அது என்ன கதை அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா, ஒரு ஒரு ஊரில் ஒரு வழிபோகன் வந்து வரோம், வந்துட்டு ஒரு கல்லை எடுத்துகிட்டு வந்து கல்லை வச்சு நான் சூப்பு செய்ய போகிறேன், கல்லை வச்சு நான் சூப்பு செய்ய போகிறேன் அப்படின்னு சொல்கிறான். ஊரில் உள்ளவங்களாம் எப்படா முட்டா பயலாட்டம் பேசுகிற, கல்லை வச்சு எப்படா உனால சூப்பு செய்ய முடியும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லவும், நான் செய்கிறேன் பாருங்க அப்படின்றான். சரின்ட்டு கொஞ்ச நேரம் பார்க்குறாங்க, கல்லை வச்சுட்டு நிற்கிறான், நான் சூப்பு செய்ய போகிறேன், கல்லை வச்சு சூப்பு செய்ய போகிறேன், கல்லை வச்சு சூப்பு செய்ய போகிறேன்னு ஒரே சத்தம். ஊர்லேருந்து எல்லாரும் வராங்க, சுற்றி வராங்க, பார்க்குறாங்க, யார் கையிலையாவது குச்சி இருக்கா, யார் கையிலையாவது குச்சி இருக்கான்னு கேட்குறான். கூட்டத்தில் வந்து ஒருத்தர் வந்து குச்சி எடுத்து கொடுக்குறாரு, யார் கையிலையாவது நெருப்பு இருக்கா, நெருப்பு இருக்கான்னு கேட்குறான், நெருப்பு எடுத்து கொடுக்குறாரு, சட்டி இருக்கா, பாத்திரம் இருக்கான்னு கேட்குறான், பாத்திரத்தை எடுத்து கொடுக்குறேன். இந்த மாதிரி வந்து கடைசியில் வந்து ஒரு சூப்பை வந்து ஒவ்வொருத்தன்ட்டையாக கேட்டு வாங்கி பண்ணி முடிச்சாச்சு. இப்போ இந்த முதல்ல கேட்டார் இல்லையா, கல்லை வச்சு எப்படி நான் சூப்பு செய்வேன் அப்படின்னு, அப்போ இந்த தாயலி சொல்கிறான், நான் சொன்னேன் இல்லையா கல்லை வச்சு சூப்பு செய்ய முடியும்னு, இப்படி தான் அப்படின்னு சொல்லி சொல்கிறேன். ஸோ இது வந்து ஒரு ஸ்டோரி. இந்த ஸ்டோரியை வந்து நீங்கள் ஈஸியாக வந்து பிராமின்ஸ்ட்டை வந்து ரிலேட் பண்ணிக்கலாம். ஏன்னா அவர்கள் பிரித்திருக்கக்கூடிய அந்த வர்ணத்தை பார்த்தீங்கன்னா, அந்த வர்ணத்தில் கடைசி மூணு வர்ணம் வர்ணாசுமே தங்களுக்கு ஏதோ ஒரு ஸ்கில் இருக்குது, தொழில் இருக்குது. நான் இன்னைக்கு போய் வயலில் போய் உழுதாதான் எனக்கு சாப்பாடு, நான் இன்னைக்கு ஆட்சி புரிஞ்சாதான், அன்னைக்கு வந்து ஆட்சி புரியுறதுன்றது சும்மா கிடையாது, போருக்கும் போகணும், இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்கு. ஸோ ஒரு வணிகம் செஞ்சாதான் எனக்கு சாப்பாடு. ஆனால் பிராமின்ஸ் மட்டும் வாய் வாய் மட்டும்தான், வேற எதுவுமே கிடையாது. இன்னைக்கு பார்த்தீங்கன்னா அந்த நம்பிக்கையை உருவாக்கி கடவுள் அப்படின்ற ஒரு விஷயத்தை வந்து கடவுள் நம்பிக்கை எப்படி, நான் வந்து என்னடா மாதிரி ஏத்திஸ்ட் குண்ட மாதிரி பேசுகிற, பெரியாரிஸ் மாதிரி பேசுகிற அப்படிலாம் வந்து நீங்கள் வந்து சொன்னீங்கன்னா, ஸோ என்னோட ஸ்டான்ஸ் என்னன்னா, கடவுள் விஷயத்தில் ஏதோ ஒரு நம்பிக்கை இருக்குது, அது நம்பிக்கை இருக்கட்டும், எல்லாருக்குமே நம்பிக்கை இருக்கலாம், தப்பு இல்லை, அது வந்து மூட நம்பிக்கையாக மாறக்கூடாது. ஸோ அது அந்த பேசிஸில் பிறரை வந்து நீங்கள் வந்து அப்ரெஸ் பண்ணுறதோ, மற்றவர்கள் மேலே வந்து உங்கள் கருத்தை திணிப்பதோ வந்து தவறுன்னு மட்டும்தான் வந்து நான் சொல்லுவேன். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள், நான் வந்து ஒரு ஒரு ஹிந்து ரிலீஜியனில் இருக்கேன்னா, நான் வந்து ஒரு பெருமாளை கும்பிட்றேன்னா, இப்போயிட்டு நீயும் பெருமாளை கும்பிடு, நீயும் வந்து பெருமாளை வந்து இது பண்ணோம், எங்கள் வீட்டில் இன்றைக்கி வந்து நாங்கள் இது பண்ணோம், நீயும் அதையே பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு பண்ணுறதும் தவறு. மற்றும் நான் பெருமாளை கும்பிட்றேன்டா, நான் பெரிய புளுத்தி, நீ வந்து காளியை தானே கும்பிட்ற, நீ வந்து தாழ்ந்தவன், இப்படி வந்துட்டு பிரிவினைகளை வந்து பேசுறது வந்து தப்புன்னு சொல்லி என்னோட ஸ்டான்ஸ். ஸோ அதுதான் இந்த பிராமின்ஸ் அப்படின்றவர்கள் வந்து வாயிலேயே தங்களுடைய எல்லா விஷயங்களையும் வந்து செய்தவர்கள். ஊம்புனதாக இருக்கட்டும், வாயிலே வசப்பாடினதாக இருக்கட்டும், எல்லாமே வந்து வாயாலேயே வந்து இந்த ஒரு ஒரு சமூகமே வந்து வாயை வைத்தே வந்து பிழைப்பை நடத்தியவர்கள் தான் வந்து பிராமணர்கள். இன்னைக்கு வந்து அவங்கள வந்து நீங்கள் வேலை வாங்குறீங்க, ஒரு கம்பெனியில் போய் வேலை செய்ய சொல்கிறீங்க, அது வந்து அவங்களுக்கு பொறுக்கலை. அப்போ வந்து உடனே என்ன சொல்கிறான், நீ வந்து ரிசர்வேஷன்ல ஈஸியா வந்துட்ட, நாங்க வந்து கஞ்சிக்கு கஷ்டப்பட்டோம், நாங்க வந்து எங்களுடைய வாழ்க்கையில வந்து எந்த ஒரு இதுமே சலுகையும் இல்லாம நாங்க வந்து சொந்த உழைப்பால வந்து நாங்க அடுத்தவங்களை யாரையும் ஊம்பாம வந்து நாங்க வந்து மேல வந்து அவங்களெல்லாம் வந்து செய்யறோம் அப்படின்னு சொல்லிட்டு இன்னைக்கு வந்து அதுதான் அவங்களுடைய ரிசர்வேஷன் மேல உள்ள காண்டு. அதாவது என்னால வந்து இன்னைக்கு வந்து ஒரு பாட்டில் நெய் வாங்குறது எவ்வளவு கஷ்டம் தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. ஸோ ஓகே அதுதான். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு பெரிய விஷயம் இருக்கு. பிராமணர்கள் வந்து வரும்போது பிராமணர்கள் ஆண்கள் மட்டும்தான் வராங்க. பிராமணர்கள் இன்வேட் ஆகும்போது இந்தியாவுக்குள்ள ஆண்கள் மட்டும்தான் வராங்க. இது வந்து பிராமணர்கள் அவர்களே அவங்களுடைய வேதங்களில் வந்து நிறைய வேதங்களில் இருக்கட்டும், நிறைய புலவர்களாக இருக்கட்டும், அவங்களுடைய புத்தகத்தில் வந்து இதை வந்து குறிப்பிட்டிருக்காங்க. பிராமணர்கள் உள்ளே வரும்போது வெறும் பிராமணர் ஆண்களாக தான் உள்ளே வராங்க. இப்போ வந்து அவங்களுடைய இனத்தை வந்து விருத்தி அடைய செஞ்சாதான் பிராமண குலம் வந்து பரவும் இல்லையா. ஸோ இது வந்து எப்படி வந்து பரப்புறது அப்படின்னா ஆப்வியஸாக வந்து தன்னைத்தானே ஓத்துக்கிறது வந்து வந்து ஒரு முடியாத விஷயம், சயின்டிஃபிக்காக அது முடியாது. அதனால வந்து கண்டிப்பாக நமக்கு வந்து ஒரு பெண் தேவை. இப்போ வந்து ஒரு பெண்ணை போயிட்டு நம்ம வந்து எப்படி அட்ராக்ட் பண்ணி அந்த பெண்ணை வந்து உடற்பயிற்சி குழந்தை பெற்றெடுப்பது. ஸோ இதுதான் வந்து கான்செப்ட். ஸோ பேசிக்காக பார்த்தீங்கன்னா ஃபீமேல் அப்படின்ற ஒரு ஒரு ஜெண்டரோட தாட் ப்ராசஸ் என்னென்னா எந்த ஒரு ஒரு ஆணோ அந்த ஆண் வந்து கம்பேரபிளி சுப்பீரியராக இருக்கணும். ஸோ இப்போ ஒரு ரெண்டு ஆண் சிங்கம் வந்து சண்டை போடுது ஒரு பெண்ணுக்காகனா எந்த ஆண் சிங்கம் ஜெயிக்குதோ அந்த ஆண் சிங்கம் கூட தான் அது வந்து உடல் உறவு வைத்து கொள்ளும். ஸோ அந்த ஆணுக்கு வந்து இட் ஷுட் ஹாவ் அ கெப்பாசிட்டி டு டேக் கேர் ஆஃப் தட் ஃபீமேல். இதுதான் வந்து எந்த ஒரு பெண்ணாக இருக்கட்டும், எந்த ஒரு ஃபீமேல் அனிமலாக இருக்கட்டும், ஹியூமனாக இருக்கட்டும், இதுதான் வந்து அவங்களுடைய பேசிக் விஷயம். இப்போ வந்துட்டு ஒரு பிராமணன் வந்து உட்காடுறான், உட்காந்து ஒரு பெண்கிட்ட போயிட்டு நான் வந்து உன்னை வந்து திருமணம் பண்ணிவிட்டு உன் கூட வந்து குழந்தை பெற்றுக்க வந்து ஆசைப்பட்றேன் அப்படின்னு சொல்கிறான். அப்போ வந்து சரி உன்ட்ட என்ன இருக்குது அப்படின்னு கேட்டால் நான் வந்து வாயிலிருந்து வந்தேன் அப்படின்னு சொல்லும் போது வாயிலிருந்து வந்து என்ன எப்படி நீ வாயிலிருந்து வர முடியும், யாருக்கு அதில் ஓக்குற அப்படின்னு சொல்லி அவங்களால வந்து அந்த பெண்ணை வந்து திருமணம் பண்ண முடியல. ஏன்னா பார்த்தீங்கன்னா சூத்திரர்கள் அப்படின்னு சொல்லக்கூடியவர்களாக இருக்கட்டும், மிச்சவங்க எல்லார்ட்டையுமே வந்து அவங்கள்ட்ட ஒரு ஜாப் இருந்தது, தே ஹேட் அ ஆக்யூபேஷன். ஸோ இவன் யாருன்னா வாயிலே தான் கடைசி வரைக்கும் வர சொல்ல முடியும். ஸோ இப்படி இருக்க ஒரு ஒரு கேரக்டர் வந்து அந்த பெண்களுக்கு வந்து பிடிக்கல. ஸோ இதை தான் வச்சு ஒரு மெயின் காரணமாக பெண்களை வந்து அந்த பிராமண சமுதாயமே பெண்களுக்கான இடத்தை வந்து கடைசி வரைக்குமே கொடுக்கல. ஸோ பிராமண பெண்கள் வந்து யாருன்னா கடவுள், நீ வந்து என் கூட வந்தனா கடவுளுக்கு சேவை செய்யலாம், உன்னை வந்து கடவுளாக வந்து பார்ப்பாங்க, உன்னை வந்து தேவியாக பார்ப்பாங்க. இதுவே நீ வந்து என்ன திருமணம் செய்யாமல் ஒரு சூத்திரனா, அதாவது காலில் இருந்து வந்தவனை போய் நீ வந்து திருமணம் செய்வியா, காலில் இருந்து வந்தவனை நீ போய் திருமணம் செஞ்சனா உன்னை வந்து வேசின்னு சொல்லுவாங்க, உன்னை வந்து தேவடியான்னு திட்டுவாங்க, உன்னை வந்து பறச்சி அப்படின்னு சொல்லுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி ஓள்கள்லாம் ஓக்குறாங்க. ஆனால் வந்து பெண்கள் வந்து மசியலை. அந்த டைமில் இருந்த பெண்கள் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக இருந்த காரணத்தினால பெண்களுக்கு வந்து அதை வந்து நம்பிக்கை வரல. ஏன்னா அவங்களுக்கு தெரியும் அவங்க வந்து குழந்தை வந்து வாயிலிருந்து வராது, குழந்தை எப்படி வரும், குழந்தை உருவாக்குறது எப்படி அப்படின்ற எல்லா விஷயமும் தெரியும். இவன் ஏதோ காதில் ஓல் ஓக்குறான் அப்படின்னு தெரிஞ்ச காரணத்தினால அவங்க வந்து அதை வந்து ஒத்துக்கொள்ள பேசிக்காக. ஸோ இப்படி அப்படி ஒத்துக்கொள்ளாததுனால தான் பெண்கள் மேலே இவங்களுக்கு வந்து பயங்கரமான காண்டு. அதனால் இவனுங்க கடைசி வரைக்கும் அந்த பெண்களை வந்து அடிமையாகவே நடத்துறதுக்கான எல்லா வழிமுறைகளையும் பண்ணுறாங்க. சதியாக இருக்கட்டும், சதி திட்டமாக இருக்கும், நம்ம சதின்னு சொல்லக்கூடிய அந்த நெருப்பில் போட்டு எரிக்கிறதா இருக்கட்டும், மேலாடை உடுத்தக்கூடாது, இந்த மாதிரி பல விஷயங்களை வந்து புகுத்துறதெல்லாம் யாருன்னு பார்த்தீங்கன்னா பிராமணியத்தோட அதெல்லாம் ஒரு ஒரு பார்ட் ஆஃப் ஐடியாலஜிஸ் தான் அதெல்லாமே. ஸோ இப்படி தான் வந்து இந்த பிராமின்ஸ் வந்து உள்ளே வந்து பயங்கரமாக ஊடுருவுறாங்க. ஸோ இந்த வேதங்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த நான்கு, ரிக், யஜுர், சாமா, அதர்வனா, இந்த மாதிரி நாலு வேதத்தையும் வச்சுட்டு ஓல் ஓக்குறான். நான் வந்து நாலு வேதத்தையும் படித்தவன், நாலு வேதத்தையும் படித்தவன், யார் இந்த வேதத்தை எழுதுனான், கடவுள் வந்து எழுதி கொடுத்துட்டு போனானா உனக்கு, தங்களுக்கு தானே எழுதி கொண்ட ஒரு நாலு புத்தகங்கள். அதெல்லாம் என்னன்னா நாலு புத்தகமும் என்னன்னு சொல்லலாம்னா வைத்தெரிச்சல், அதாவது வைத்தெரிச்சல் அல்லது பொச்செரிச்சல் ஆஃப் பிராமணியம் வந்து புத்தகமா எழுதுறாங்க, புத்தக வடிவில், அதாவது வாய் வழியாக சொன்னது, காது வழியா கேட்டது, பாட்டி கதை சொன்னது, தாத்தா ஓத்தது, இந்த மாதிரி கதைகள் எல்லாத்தையும் வச்சுட்டு இவர்கள் வந்து அதை புத்தகங்களா வந்து மாற்றுறது தான் வந்து வேதம். இந்த நான்கு வேதத்தையும் வந்து நான் ஓதுறேன் அப்படின்னு சொல்லிட்டு கடவுள்கிட்ட போய் நம்ம காதல ஓக்குறது இல்லாம கடவுள் காதலையும் போய் வந்து ஓக்குறது தான் வந்து இவர்களுடைய காமனான ஒரு வேலையா இருந்திருக்கு. இதை நான் வந்து ஏன் வந்து இவங்க வசைப்பாடுறது, அதாவது இவங்க பேசுறதெல்லாம் வந்துட்டு பொச்சரிச்சல்ல பேசுறாங்க அப்படின்னு சொன்னோம்னா, நம்ம தமிழ்நாட்டுக்கு வந்தோம்னா தமிழகம் வந்து ரொம்பவே செழிப்பா இருந்த காலகட்டம், பிராமணர்கள் உள்ள வர டைம். அவனுங்களுக்கு வந்து எரிச்சல்னா எரிச்சல், பொச்சரிச்சல் தாங்கலை. ஸோ அப்போ வந்து ஒவ்வொருத்தர்கிட்டையா போய் இவங்க ஒவ்வொன்றா சொல்ல சொல்ல எல்லாரும் அதை எதிர்க்கிறாங்க. நான் பேசிக்காக லிட்ரேச்சராக இருக்கட்டும், எந்த ஒரு கதைகளாக இருக்கட்டும், காவியங்களாக இருக்கட்டும், அது யாருமே ஒருத்தனை வந்து எகெயின்ஸ்டாக பேச மாட்டான். எந்த ஒரு புலவர் ஒருத்தன் ஒரு மன்னரை பற்றி எழுதுகிறானோ, ஒரு 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 பிராமணனை பற்றியோ, ஒரு அரசனை பற்றி, யாரை பற்றி எழுதுகிறானோ, அவன் வந்து கெட்ட விஷயம் எழுத போகிறது கிடையாது. ஏன்னா கெட்டது எழுதுனா அவனுக்கு வந்து காசு கிடைக்காது, அந்த பொற்காசு இல்லாட்டி அவனால் நைட்டு போய் ஓல் போட முடியாது. அந்த ஷாட்டு போடுறதுக்கான தேவை வந்து எப்போ கிடைக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அது தேவை வந்து எப்போ பூர்த்தி ஆகும்னு பார்த்தீங்கன்னா, அன்னைக்கு வந்து அவன் வந்து நல்லபடியாக நல்லபடியாக வந்து அந்த மன்னரையோ யாரையோ பாடினாதான். ஸோ இதனாலேயே பேசிக்காக வந்து ஐ ஸ்டாண்ட் எகெயின்ஸ்ட் லிட்ரேச்சர் அண்ட் இந்த மாதிரி காவியம் கதை குதிகள் வந்து நான் வந்து எதிர்க்கிறதுக்கான காரணம் அதுதான். இன்னைக்கு வந்து ராஜராஜ சோழன் வந்து பெரிய ஆளு, ராஜராஜ சோழன் வந்து தமிழுக்காக தொண்டு படைச்சாரு அப்படின்னு சொல்றீங்க, வந்து ராஜராஜ சோழன் ஏன் பெயரை மாத்திக்கிட்டாரு, அருமையா அருள்மொழிவர்மன் அப்படின்னு சொல்லிட்டு இருந்த தமிழ் பெயரை கொண்டு போய் ராஜராஜ சோழன் எதுக்கு அந்த மகள் மாத்தினார். ஸோ இந்த மாதிரி இதுல வந்து நிறைய விஷயங்கள் இருக்க போது அப்படி வந்து வழி வழியா தங்களுக்கு தானே எழுதிக்கிட்ட கதைகளும் பாடல்களும் தான் இந்த வேதங்கள். ஸோ இதெல்லாம் வச்சுட்டு தான் வந்து நம்ம காதல ஏறி போக்குறது வந்து இந்த பிராமணர்களுடைய பிரதான தொழிலாக இருந்துட்டு இருக்கு. ஸோ இதுதான் வந்து பிராமணியம் பற்றி ஒரு ஒரு சின்ன விஷயம். ஸோ பிராமணியம் மனு தர்மத்தை வந்து என்ன மாதிரி வந்து கொண்டுட்டு போனாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பிராமணியர்கள் மட்டும்தான் மனு தர்மத்தை தலையாய புத்தகமாக வச்சுருந்தாங்க. எப்போ வரைக்கும், ஒரு 1500-2000 ஆண்டு வரைக்கும். இந்த 2000 ஆண்டுக்கு அப்புறம் இதை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக மக்களுடைய மனசில் எல்லார் மனசுலையும் வந்து திணிக்க ஆரம்பித்ததும் எல்லாருமே நம்ப ஆரம்பிச்சிட்டாங்க. ஓகே, நம்ம வந்து கடவுள் நம்பிக்கை இருந்த காரணத்தினால நம்ம வந்து சாதிகள் அடைப்பில பிறவியிலே நம்ம வந்து பிரிக்கப்பட்டிருக்கோம், பிறப்பாலே வந்து வந்து நம்ம வந்து வர்ணங்கள் வந்து பூசப்பட்டு தான் நம்ம வந்து பிறக்கிறோம் அப்படின்னு சொல்லி வந்து எல்லாருமே நம்ப ஆரம்பிச்சிடுறாங்க. இதுதான் பிற்காலத்தில் இன்னைக்கு ஒரு தாழ்ந்த சாதி அப்படின்னு குறிப்பிடக்கூடிய ஒரு ஒரு பையனாக இருக்கட்டும், பையன் வந்துட்டு ஒரு ஹையர் கேஸ்ட், அதாவது பிராமணிய பையன் வந்து இருக்கான்னா, ரெண்டு பேருமே ஒரே எக்ஸாம் எழுதுறான்னா, இவனோட கான்ஃபிடென்ஸ் லெவல் பார்த்தீங்கன்னா அதிகமாக தான் இருக்கும் யாருடைய, பிராமணனுடைய. இது பிரச்சனை என்னன்னா, இது வந்து வழி வழியாக வந்தது, இவங்களோட வழிகளில் இவங்களோட ஜீன்லேயே வந்துட்டு இந்த மாதிரி கான்ஃபிடென்ஸ் வந்து புகுத்தி வளர்த்துருக்காங்க. இந்த தாழ்த்தப்பட்ட மக்களுக்கு வந்து அவங்களோட பயம், அவங்களுடைய அறியாமை, இதெல்லாமே வந்து அவனோட ஜீன்ல இருக்கும். இவன் என்னைக்கு வந்து எழுச்சி அடைகிறான், இவன் வந்து இதெல்லாம் என்னைக்கு புரியுது, என்னைக்கு இதெல்லாம் படிக்கிறான், மனு தர்மம்னா என்னன்னு தெரிஞ்சுக்கிறான். தெரிஞ்சுக்கும் போது போயிட்டு இந்த பிராமணியனை கேள்வி கேட்கிறான். அப்படி கேள்வி கேட்கும் போது தான் இவனோட இந்த வயிற்றெரிச்சல், இந்த பொச்செரிச்சல், இதெல்லாம் வந்து பயங்கரமா வந்து தூண்டப்படுது. ஸோ அதெல்லாம் மீறி தான் நம்ம அம்பேத்கராக இருக்கட்டும் சட்டங்களை ஏற்றி இந்த மாதிரி ரிசர்வேஷன் ஒரு விஷயத்தை கொடுக்கணும், இந்த மாதிரி தாழ்த்தப்பட்டவர்களுக்கு வந்து சலுகைகள் கொடுக்கணும். ஏன்னா இத்தனை வருஷம் அவனை நீ படிக்க விடலை, அவன் ஸ்கூலுக்கு போனான்னா தாயில் நீ ஸ்கூலுக்கு வராதரா அப்படின்னு சொல்லி துரத்துனான். அவனோட கல்வி திட்டத்துக்கு, அவனுக்கு கல்விக்கு நீ ஹெல்ப்பே பண்ணலை, அவனை சாப்பிடக்கூடாதுன்னு நீ வச்சிருந்த, சாப்பிட்டேன்னா கழுத்த இருப்ப, அவனுக்கு நான் எதுவுமே பண்ணக்கூடாது, அவன் வந்து என் மேலே வந்துடக்கூடாது அப்படின்னு நீ ரொம்ப தெளிவாக இருந்த காரணத்தினால அவனை நீ வந்து கொஞ்சம் கூட வளர விடலை. ஸோ இதனால தான் வந்து ரிசர்வேஷன்ற அப்படின்னு ஒரு ஒரு விஷயம் வந்து தேவைப்பட்டுச்சு. ஸோ ரிசர்வேஷன் அப்படின்னா என்ன, ரிசர்வேஷன் ஏன், ரிசர்வேஷன்லாம் பற்றி பேசுகிறதுக்கு நம்ம கூட வந்து மினாட்டோ நாமிகாசே வந்து நம்ம கூட ஜாயின் பண்ணுறாரு. ஸோ அதை வந்து கண்டினியூ பண்ணி நம்ம வந்து பார்க்கலாம். ஸோ
ஹலோ
ஹலோ,
வணக்கம் யகாமி.
வணக்கம் 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 நட்டோ, நமக்காச்சே சொல்லுங்க, எப்படி இருக்கீங்க?
ஏதோ போயிட்டு இருக்கீங்க போல.
ஓகே ரைட். இன்னைக்கு நம்ம டாபிக் வந்து நம்ம சொன்ன மாதிரி மண்தர்மம் பிராமின் இதெல்லாம் பத்தி பேசினா கண்டிப்பா வந்து ரிசர்வேஷன் எல்லாம் பேசாம இருக்கவே முடியாது. ஏன்னா அது வந்துட்டு ஒரு எப்படி இணை பிரியாத நண்பர்கள் மாதிரி
ரிசர்வேஷன்.
ஸோ அதனால இன்னைக்கு வந்துட்டு நம்ம மனுஸ்மிருதி பத்தியும், அதாவது மன தர்மம் பிராமண சமுதாயம் எப்படி வந்து ஆரிஜின் ஆச்சு, ஸோ அதை பத்தின ஒரு ஹிஸ்டரியும், ஸோ அதெல்லாம் வந்து நான் சொல்லியிருப்பேன். ஸோ மேற்கொண்டு நம்ம ரிசர்வேஷன் எதனால வந்து ரிசர்வேஷன் வந்துச்சு, ஏன் ரிசர்வேஷன் இந்தியாவில் வந்துட்டு ஒரு ஒரு இன்னும் ஒரு நிறைய பேரால், அதாவது வெகுஜனமாக வந்து நம்ம சொல்லக்கூடிய அந்த பிராமின்ஸ் வந்து எதனால வந்து வந்து ஏற்றுக்க மறுக்கிறாங்க அப்படின்றதெல்லாம் பற்றிட்டு நம்ம பேசிக்கலாம் இன்னைக்கு. ஸோ சொல்லுங்க.
ஓகே ஓகே, கண்டிப்பாக. அதாவது ரிசர்வேஷன் வந்து பிராமணர்கள் மட்டும்தான் எதிர்க்கிறாங்க அப்படின்னு நீங்க சொல்றதே முதல்ல வந்து தவறான கருத்து. எம்பிசி பிசிகளுமே எதிர்த்துட்டு தான் இருக்காங்க. ஒன்னு வேணாம், நம்ம வீட்டுல பாத்தீங்கன்னா நம்ம பூமர் பேரண்ட்ஸ் இருப்பாங்க.
ஆமா,
அவங்க வந்து அவங்களும் அதுதான் படிச்சு வந்திருப்பாங்க, நாமளும் அதுதான் படிச்சு வந்திருப்போம்.
ஆனா
அது படிச்சு வந்தோன்றதே தெரியாம பட்டியலின மக்களை மட்டும் என்ன சொல்றதுன்னா இவன் ஓசில படிச்சுட்டு வந்துட்டான் அப்படின்னு சொல்றாங்க.
அதாவது இந்த எஸ்சி எஸ்டில உள்ளவங்களை மட்டும் நீங்க வந்து ரிசர்வேஷன்ல படிச்சிட்டீங்க, நாங்கெல்லாம் வந்து அப்படியே
ரிசர்வேஷன்ல போனா இல்ல ஓசில படிச்சான் அவ்வளவுதான் அப்படிதான் சொல்றாங்க. ஓகேங்களா? ஆனா நீங்க வந்து ஃபர்ஸ்ட் நீங்க திருத்த வேண்டியது, ஒரு எல்லாருமே வந்து ஃபர்ஸ்ட் போய் அவன்கிட்ட புரிய வைக்கணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. பிராமணர் கிட்ட போய் அவனுக்கு எல்லாம் புரியும்
புரியல
அவங்களுக்கு என்ன நடக்குது அப்படிங்கறதே புரியல, அவங்களை சுத்தி என்ன நடக்குது அப்படிங்கறது. இப்போ ரிசர்வேஷனோட இம்பார்ட்டன்ட்ன்றதோட ஒரு சில தயாரிகள் இருக்கானுங்க, அவனுங்க வந்து என்ன நினைக்கிறானுங்கன்னா இந்த ரிசர்வேஷனுன்றது இந்தியால மட்டும்தான் இருக்கு அப்படின்னு
நினைச்சிட்டு
இருக்காங்க. வடக்கானுங்க போஸ்ட்ல நீங்க பாத்துருப்பீங்க இந்த பேஸ்புக்ல.
ஆமா ஆமா,
அமெரிக்கா வந்து ரிசர்வ்டு, இந்தியா காட் ரிசர்வ்டு அப்படின்னு போட்டிருப்பாங்க. ஆனா அமெரிக்காலேயே இருக்கு ரிசர்வேஷன்ன்றது, அமெரிக்காலேயே இருக்கு. அதாவது வந்து அங்க இருக்க பிளாக் பீப்புள்ஸ், ரெட் இண்டியன்ஸ்க்கு, அப்புறம் வந்து ஸ்பானிஷ் பீப்புள்ஸ் வந்து உலகம் ஃபுல்லா பரவி இருப்பாங்க.
சோ
அவங்களுக்கும் ஒரு மூணு பிரிவுல வந்து அவங்களுக்கும் அங்க ரிசர்வேஷன் இருக்கு. ஏன் வந்து அங்க அந்த மாதிரி ஒரு அடிப்படையில தராங்கன்னா, நீ எந்த ஒரு விஷயத்த வச்சு ஒருத்தனை வந்து எப்படி சொல்றது
சப்ரஸ் பண்ண
எனக்கு கரெக்ட், அது இங்கிலீஷ்ல தெரியல, நீங்க வந்து ஒருத்தனை அழுத்துறீங்க ஒரு ஒரு குறிப்பிட்ட வந்து சம்பந்தமே கிடையாது. இப்போ ஒரு ஒரு மனுஷன் பிறக்கிறான், அவனா இந்த ரேஸ்ல தான் பிறக்கணும்னு சொல்லிட்டான், எவனுமே அவன் வரங்கேட்டு வாங்கிட்டு வந்து பிறக்கிறது இல்ல. கரெக்டா? சோ ஒருத்தனுக்கு சம்பந்தம் இல்லாத ஒரு விஷயத்த நீங்க சொல்லி அவனை அழுத்தம் கொடுக்கறதுனாலதான் அவன், அது எந்த வகை வேணா இருக்கலாம், நிறத்தால இருக்கலாம், ஒரு சாதியால இருக்கலாம், எப்படி வேணா இருக்கலாம். நாம கூட பிறகுறப்ப கருப்பு தோளோட பிறக்கணும் இல்ல, அதை கேட்டு போறதுல அவ்வளவுதான். அந்த ஊர்ல அந்த மாதிரி தரானா, நம்ம ஊர்ல வந்து நாம எதை வச்சு இது பண்றோம், சப்ரஸ் காஸ்ட்.
ஆமா கரெக்ட்.
சோ அதனால இந்தியால அதை வச்சு தராங்க அவ்வளவுதான்.
சோ வந்து பேசிக்கா வந்து ரிசர்வேஷன் வந்து எப்படி வந்து ஆரிஜின் ஆச்சுன்னா, நம்ம நம்ம இந்தியாவில வந்துட்டு எதெல்லாம் நம்ம யூஸ் பண்ணி சப்ரஸ் பண்ணமோ, ஸோ அந்த வந்து ஒடுக்கப்பட்ட மக்கள் வந்து தங்களோட உரிமைகளை வந்து திரும்ப வந்து, அதாவது ஈக்குவலா வந்து எல்லாருமே இப்போ இருக்கணும்ன்றதுக்காக, ஸோ வந்து கவர்மெண்ட் கொடுத்த ஒரு விஷயம் தான் வந்து ரிசர்வேஷன்.
ஆமா, அதுலயே வந்து முக்கியமான ஒரு விஷயம் ஒண்ணு இருக்கு. இப்ப என்னன்னா, ரிசர்வேஷன்ன்றது வந்து அதுக்காக மட்டும் இல்ல, தகுதியானவன் வந்து உள்ள வரணும் அப்படிங்கறதுக்காகவும் உருவாக்கப்பட்டதான் ரிசர்வேஷன். நீங்க வந்து ஒண்ணு இல்ல, நம்ம இந்தியன் கிரிக்கெட் டீம் எடுத்துக்கோங்க.
ஆமா,
அது சொல்லணும்னு அவசியம் இல்ல,
கேக்குறவங்களுக்கே புரிஞ்சிருக்கும் இந்தியன் டீம்னு.
இந்தியன் கிரிக்கெட் டீம், இந்தியன் டீம் இல்ல இந்தியன் கிரிக்கெட் டீம். ஓகேவா? அதுல எத்தனை பேரு நீங்க எஸ்சி எஸ்டி விட்டுருங்க, எத்தனை எம்பிசி பிளேயர் இருக்காங்க?
கரெக்ட் தான்.
ஒன்லி பிசி எஃப்சி, இல்லனா ஒண்ணு முஸ்லிம்ஸ் பிசி போயிடுவானுங்க, இல்ல சிங்கு.
நாங்கெல்லாம் வந்து எங்களுக்கு எல்லாம் அதெல்லாம் வந்து பிறவிலே வந்தது. என்ன பிறவிலே நீ கிரிக்கெட் விளையாண்டுதான் வந்தியா? இதுதான் என் கேள்வி. பிறவில இருந்து நீ என்ன, அதான் மனு தர்மமும் உன்னோட சனாதன தர்மமும் என்ன சொன்னுச்சு? நீ வந்து போதனை பண்றவன், நீ வந்து வந்து கடவுள்கிட்ட வந்து பூஜை பண்றவன், இப்படிதானே சொன்னச்சு? நீ இன்னைக்கு வந்து வந்து வலியவனா, அதாவது பெரிய என்ன பலசாலியான, இன்னைக்கு வந்து ஸ்போர்ட்ஸ் எல்லாம் விளையாட ஆரம்பிச்சு. இதுல இதுதான் வந்து இந்த இடத்துல கான்ட்ரவர்சியாவே மாறுது. ஒண்ணு நீ
சரிங்க
சனாதனத்தை
இல்ல இல்ல, அப்படி சொல்றவங்க கிட்ட, அப்படி சொல்றவங்க கிட்ட நீங்க சனாதனம் எல்லாம் சொல்ல வேணாம், ஒண்ணு இல்ல. சரி, வரியா ஃபுட்பால் விளையாடலாம்னு கூப்பிட்டு பாருங்க.
அவளை பத்தி பேசினா அதுக்கு தனி பாட்காஸ்டே போடலாம். அது ஒரு கிரிஞ்சு,
கிரிஞ்சு கூட இல்ல, அது வேற ஒண்ணு.
அதுதான், அது வந்து வாங்க, அதாவது அதுக்கெல்லாம் ஒண்ணு புரியல.
அதாவது நான் வரேன், டாபிக் உள்ள வரேன்.
அதான் ஒரு சைட்ல அந்த மனு மதம் திருப்தி பேசும்போது ஞாபகம் வந்துச்சு. நான் வந்து லாஸ்டா இப்போ பிராமின் பத்தி பேசும்போது நான் சொல்லியிருந்தேன். ஸோ வந்து பிராமின் வந்து அவங்களோட வேத புத்தகத்துல இருந்து என்ன எழுதியிருக்காங்கன்னா, அவங்க வந்து இந்தியாக்குள்ள, அதாவது நம்ம நாட்டுக்குள்ள வரும்போதே வந்து வெறும் ஆண்கள் மட்டும்தான் சேர்ந்து வந்தோம், பிராமண ஆண்கள் மட்டும்தான் வந்தோம், பெண்கள் வந்து எங்க கூட கிடையாது. அங்க அந்த ஊர்ல இருக்க பெண்கள் கூட வந்து நாங்க வந்து மற்ற ஆண்களுடைய வந்து கம்பீட் பண்ணி நாங்க வந்துட்டு உடல் உறவு வச்சு குழந்தை பெற்றெடுத்தோம் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ இந்த இதுக்கு இடையில வந்து ஒரு பெரிய ஒரு ஒரு பிரச்சனையே கலவரம் நடந்தது. அதை வந்து நான் என்னோட இந்த இதே பாட்காஸ்ட்ல ஸ்டார்டிங்ல நான் சொல்லியிருப்பேன். ஸோ அந்த அந்த பேசிஸ்ல என்னன்னா, பெண்களை வந்து இவங்க வந்து எகெயின்ஸ்டா தான் கம்ப்ளீட்டாவே பிராமண அவங்களோட சமுதாயத்திலே பெண்கள் வந்து இவங்களோட பெண்களே வந்து சூத்திர கணக்குல தான் வச்சிருந்தாங்க. இப்ப வந்து இதெல்லாம் வந்துட்டு இந்த மதுவந்தி எல்லாம் வந்துட்டு பேசுறாளே, இன்னைக்கு வந்து உன்ன வந்து உன்னோட கேஸ்ட்லயே மதிக்கல, நீயே தான் வந்துட்டு போயிட்டு பின்னாடி போய் வந்து நக்கிட்டு தெரியற அப்படின்ற மாதிரி தான் இருக்கு. சரி, நம்ம வந்து டாபிக்கே வந்துடும்.
வேதத்தை சொல்றாங்க, ஏங்க உங்களோட வேதத்துல நீங்க வந்து படிக்க கூடாதுன்னு சொல்றாங்களேங்க, பெண்கள் வந்து படிக்க அப்படின்னு சொல்றாங்க, பதில் வராது. அதுக்கு வேற ஏதாவது ஒண்ணு சொல்லுங்க.
அதுக்கு உடனே டக்குன்னு ஒரு ஒண்ணு ஒத்துருவானுங்க.
ஓகே, நான் இதுக்குள்ள வருவோம். ஒண்ணு இல்லை, இப்போ நம்ம இந்தியன் கிரிக்கெட் டீம்ல உங்களுக்கு புரிஞ்சிருக்கோம், 11 பிளேயர்ல இப்படியும் 7 பிளேயர் பிராமினா இருப்போம், 3 பேர் பிசியா இருப்போம், ஒருத்தன் முஸ்லீமா இருப்போம். இப்படிதான் வந்து நான் சின்ன வயசுல இருந்து கிரிக்கெட் பார்த்த வரைக்கும் இப்படிதான்.
ஆமா,
இந்த இடத்துல ரிசர்வேஷன், இந்த இடத்துல நான் வந்து சும்மா இது ஒரு கற்பனை தான் சொல்றேன், மேபி வருமா இருக்கு. இந்த இடத்துல ஒரு ரிசர்வேஷன் கான்செப்ட் இருந்தா, ஸ்போர்ட்ஸ்ல இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தா, அந்த இடத்துல விளையாட முடியுமோ முடியாதோ?
யாரு சொல்றீங்க? நம்ம மிச்ச எல்லாரும்.
ஆமா ஆமா, நீ ஒரு எம்பிசி சிஎஸ்டி பசங்க
கண்டிப்பா
விளையாட முடியும்ல. இப்போ நீங்க கிரிக்கெட் வந்து ஒரு 11 பேர் தான். இப்போ இதுவே நீங்க ஒரு கவர்மெண்ட் செக்டர் எடுத்துக்கோங்க, எவ்வளவு பேர் வேலை செய்யறாங்க? ஒரு
கல்லு விட்டுட்டு இருந்தா
ஓகே, அதேதான் எங்க வீட்டுல வந்து இன்னும் கம்மி. நான் தான் வந்து முதல் தலைமுறை பிறந்தது. இப்ப எங்க அப்பா வந்து 8th வரைக்கும் தான் படிச்சிருக்காரு, எங்க தாத்தா வந்து ஸ்கூலுக்கு போல. ஓகேவா? இப்போ நீங்க இது ஒரு பிராமண வீட்டு பையன் கிட்ட போய் அவங்க தாத்தா என்ன படிச்சிருக்காருன்னு கேட்டீங்கன்னா, அவங்க தாத்தாவே இன்ஜினியரிங்கோ,
அதான் அவங்க தாத்தாவே நம்மளோட அதிக ஒரு 2 இது அதிகமா படிச்சிருப்பாங்க,
நம்மளோட படிச்சிருப்பானுங்க. சோ நீங்க அப்படி பாத்தீங்கன்னா அவங்க ஆல்ரெடி அந்த கவர்மெண்ட் செக்டர்ல அவங்க ஃபுல்லா இருக்காங்க, படிச்சு வேலைக்கு போய் உட்காந்து அவனுங்க அந்த டாப் பொசிஷன் எல்லாம் போய் ரொம்ப நாள் ஆகும். ஓ ஒரு இந்த கவர்மெண்ட் செக்டர் ரிசர்வேஷன் ஒரு விஷயம் இல்லைன்னா
கண்டிப்பா அதுதான். அதாவது கவர்மெண்ட் வந்து நம்ம கவர்மெண்ட்டுன்னு ஒன்னு ஆர்கனைஸ் பண்ணும் போதே வந்து அவனுங்க எல்லாம் உள்ள ஊடிருவிட்டாங்க, பாராசைட் மாதிரி வந்து உள்ள போயாச்சு. இதுக்கும் மேல
வந்துட்டு
முன்னால இருந்து இருக்கு அதெல்லாம், அந்த ஜீவன் வந்து ஒவ்வொரு விஷயத்திலயும் அங்கிங்கே இருக்குங்க. நம்ம வந்துட்டு இப்ப வந்து நம்ம ரிசர்வேஷனை வந்து இது பண்ணிட்டா வந்து அவனுங்க எல்லாத்தையும் இது பண்ணிடலாம், திரும்ப கொண்டு வந்துடலாம் அப்படின்னா அதெல்லாம் நடக்காத காரியம் கரெக்டுங்களா?
அது கொஞ்சம் கஷ்டமான விஷயம் தான் கவர்மெண்ட் செக்டர்ல. அதுவும் வந்து நான் ஒண்ணு இல்லை, இப்ப நான் வந்து ஒரு இதுல வேலை செய்யறேன், ஐடி கம்பெனில வேலை செய்யறேன், ஓகேவா? நான் போயிட்டு டெய்லி வேலை செய்யறேன், சாவுறேன், ஆனா ஒரு ப்ரொமோஷன் வாங்குறதுக்கு, ஒரு லெவல் மூவ்மெண்ட் வாங்குறதுக்கு உயிர் போய்
கண்டிப்பா கண்டிப்பா
ஓகேங்களா? எனக்கு வந்து 25 என் வயசுல ஒரு பையனை பாக்குறேன், என் கம்பெனி நாம போட்டு பிரைவேட் செக்டர் வந்து இப்போ இந்த நம்ம இதுவெல்லாம் வந்து பிரைவேட் கொடுக்க போறோம்னு சொல்லிட்டு இருக்கானுங்க. கொடுத்தா இதே நாமதான், இப்ப நம்ம இந்த பிரைவேட் கம்பெனில என்ன கொடுமை அனுபவிக்கிறோமோ கவர்மெண்ட் வேலை செய்யறோமோ அதை அனுபவிக்க.
கண்டிப்பா அதான் நம்ம பிரைவேடைசேஷன் பத்திட்டு நம்ம சுமி வந்து அருமையா வந்து பேசியிருந்தாரு, கரெக்ட். ஒரு கார்பரேட் கம்பெனில எங்க போன எதுக்கு போனா இந்த கேள்வி கண்டிப்பா
கேட்பான்.
விஷயங்கள் நடக்கும். இது வந்துட்டு எம்ப்ளாயியோட சைட்ல இருந்து, சோ ஒரு கஸ்டமரா வந்துட்டு என்னெல்லாம் அனுபவிப்பாங்க அப்படின்றது நம்ம லிட்டரலா பிஎஸ்என்எல் ஆபீஸ்க்கும் ஏர்டெல் ஆபீஸ்க்கும் வந்து ஆசிராமா வந்து அருமையா ஒரு வித்தியாசம் சொல்லியிருப்பாரு. அவன் வந்து நீங்க என்ன கேட்டாலும் வந்து இப்ப குண்டி கல்வி விடுனாலும் வந்து கல்வி விடுவான், ஆனா அதுக்கு வந்து ஒரு சார்ஜ்
வாங்க.
பிஎஸ்என்எல் வந்து நான் பண்ண மாட்டேன்றான்னு ஸ்ட்ரைட்டா சொல்லிடுவான், ஆனா நம்ம ஆளுங்களுக்கு வந்து அது பிடிக்காது, என்னடா அவன் இப்படி மூஞ்சில் எடுத்து சொல்லிடுறான் அப்படின்னு சொல்லிட்டு. இதுதான் வந்து பிரைவேடைசேஷன் வந்து நம்ம வந்து ஒரு 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 ஒன் லைன்ல சொல்லணும்னா இதுதான் பிரைவேடைசேஷன்.
சரி ஓகே, நம்ம கான்செப்ட்.
ஆமா 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 ஆமா
ஓகே, அது அதுதான் சொல்றேன். இப்போ நான் இது ஓகே, நம்ம நம்ம தாத்தா பாட்டிங்களாம் பார்த்தீங்கன்னா படிச்சிருக்க மாட்டாங்க, அவங்க வந்து பெரிய வேலை. இப்போ நாம உள்ள போறப்போ அவன் ஆல்ரெடி மேல டாப்ல உட்காந்துட்டு இருப்பான், நம்மள மேல வர விட மாட்டான், இதுதான்
அடைமுறை
எனக்கு வந்து. ஸோ இதுல வந்து நம்ம எப்படி போறதுன்னு எனக்கு தெரியல, மேபி அதாவது அவனுங்களை எப்படி டேக்கிள் பண்றது, நாம எப்படி அந்த போஸ்டிங் போறது, அதுக்கு ஏதாவது சட்டமா இருக்கா, அதுலக்கு அதுக்கு ரிசர்வ் இடம் இருக்கா எனக்கு தெரியல. ஆனா அது எப்படி நடக்கும்னா தெரியல. எனக்கு இன்னொரு காண்டு வந்து என்னன்னா, நம்ம எம்பிசி பசங்க தான் அவனும் கூத்துறந்தான்றத மறந்துட்டு
நம்ம ஆளுங்க
நம்ம மோகன்ஜி நம்ம மோகன்ஜி போஸ்ட்லாம்
அவருடைய அந்த படம் ரிலீஸ் ஆச்சு, என்னது திரௌபதி, திரௌபதி பார்த்துட்டு சரி அவர்கிட்ட போய் அந்த ஆள்கிட்ட எப்படியாவது மெசேஜ் பண்ணி ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு, சரி ஒரிஜினல் அக்கௌண்ட்ல போனா வந்து சரி பிரச்சனையா இருக்கும் சொல்லிட்டு நம்ம இந்த அக்கௌண்ட்டை கிரியேட் பண்ணி போய் பேசுவோம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் போஸ்ட் போடுற அப்படி, அதாவது அந்த மண்ணும் பண்ணும் நமக்குதான் அப்படின்னு சொல்லிட்டு படம் ரிலீஸ் ஆகி ரெண்டு நாள் ஆச்சு, படம் வந்து நல்ல வரவேற்பை பெற்றுள்ளதுன்றானுங்க. ஒண்ணும் நான் நமக்கு வந்து நான் சிட்டில இருக்க, சென்னையில இருக்கும்போது
அவன் சொல்லிட்டேன் அவன் சரியான தைரியம், ஃபர்ஸ்ட் படம் பழைய வண்ணரப்பேட்டை ரிலீஸ் ஆச்சு, ஜெயலலிதா போய் தமிழ்நாடு
அக்னி சட்டில தண்ணி ஊத்திட்டு இருப்போம்
என்ன பண்றாருன்னா ஒரு போஸ்ட் ஒண்ணு ரெண்டு நாளைக்கு முன்னாடியோ ஷேர்
பண்ணிருந்தேன்.
அவரு வந்து இந்த சத்ரபதி சிவாஜியோட வாரிசுகள்லாம் வந்து அந்த ஊர் ஜனங்க வந்து எவ்வளவு மரியாதை கொடுக்குறாங்க பாருங்க சொல்லிட்டு இவன் போஸ்ட் ஷேர் பண்றான். நீ எதுக்கு ஷேர் பண்ற இப்ப
என்ன சொல்ல வர
என்ன சொல்ல வர உனக்கு அத மாதிரி மரியாதை தர்றேன்னு சொல்ல வரியா இல்ல நீ ராஜபடம்னு சொல்லிக்கிறியா?
அதுதாங்க அவனுக்கு வந்து அவன் வந்து அவன் மனசுக்குள்ள போய் அவன் மனசு மட்டும் இல்ல அவனுங்களோட அந்த சமூகத்தோட மொத்த இதுக்குள்ள போயிட்டு திரும்ப யாரோ இது வந்து கடந்த ஒரு சில 4-5 ஆண்டுகளா தான் வந்து இது ரொம்ப தலை தூக்கி வந்து ஆடிக்கிட்டு இருக்காங்க. அதாவது ஆண்ட பரம்பரை ஆண்ட பரம்பரை இத்தனை நாளா வந்து மேபி நமக்கு தெரியாம இருந்ததா இல்ல சோசியல் மீடியா இல்லாததுனால நமக்கு அவ்வளோவா அதை பத்தி தெரியல.
இல்ல இல்ல இதெல்லாம் வந்து ரொம்ப காலமா இருந்துட்டு தான் இருக்குது. ஆக்சுவலா இவனுக்கு வந்து என்னன்னா இப்போ இந்த ரிசர்வேஷனுக்குமே வந்து பாத்தீங்கன்னா இப்போ எம்பிசில இருக்கிறவனுங்க எவ்வளோ பிசில இருக்கிறவனா கதறுவானுங்க. இப்போ எஸ்சி எஸ்டியில இருக்கிறவனுங்க வந்து ரிசர்வேஷன் என்ஜாய் பண்றானுங்க எங்களுக்கு ரிசர்வேஷனே இல்லை அப்படின்னு. ஆனா அவனுக்கு 27% இருக்குது. ஆனா அதை பத்தி அவனுக்கு என்னைக்குமே யோசிச்சது கிடையாது. ஏன் வந்து ஓகே அவனுக்கு இருக்குது பட் அவனுங்க ஏன் யோசிக்கல அப்படிங்கிறதுக்கான ரீசன் நம்ம பார்க்கணும். இப்போ அந்த பெரியார் கூட அந்த நான் வந்து பெரியாரை படிச்சது கிடையாது நான் மூவில பாத்துருக்கேன் ஓகேங்களா. அதுல வந்து சொல்லுவாரு மக்கள் தொகை அடிப்படையில வந்து இடஒதுக்கீடு கொடுக்கணும் பேசியிருப்பாரு. சோ நீங்க எஸ்சி எஸ்டி இவங்களோட இது அந்த ஜனத்தொகைன்னு பாத்தீங்கன்னா 28% இருப்பாங்க. ஆனா அவங்களுக்கு தரப்படுற ரிசர்வேஷன் 22. சோ இது வந்து எப்படின்னா ஒரு ஆள் போறதுக்கு ஒரு கதவு வந்து அந்த குரூப்குள்ளேயேதான் சண்டை போட போறான். எஸ்சி எஸ்டிக்குள்ளேயே சண்டை போட போறான். அந்த சண்டை போடுறவனுக்கு எவன் தகுதியானவனோ அவன் தான் அந்த டோர்வழியா போறான் ஓகேவா. ஆனா இவனுங்க எம்பிசி பிசி என்ன பண்றாங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 50% பண்ணுங்க இவனுங்க. ஆனா இவனுக்கு கொடுக்கப்படுற ரிசர்வேஷன் 27 தான் ஓகேவா. இப்போ 27ன்றப்போ அந்த டோர் வந்து பாதி ஆயிடுது.
ஆமா ஊறி போனதுன்ற மாதிரி நான் என் நிலத்துல உழுதுட்டு இருந்தவன் நான் இன்னைக்கு டாக்டர் ஆகிறேன் என் பிள்ளைய வந்து டாக்டர் ஆக முடியல என் பிள்ளை டாக்டர் ஆகிறதுக்கு 197 கட் ஆஃப் தேவைப்படுது அவன் என்னடா 180 கட் ஆஃப்ல உள்ள போயிடுறான். அந்த அந்த வயிற்றுச்சல் தான் வந்து இன்னைக்கு அவனுங்களை வந்து இப்படி பேச வைக்குது.
அப்படி அப்படிலாம் வந்து பெரிய இதெல்லாம் இல்லைங்க. நான் வந்து ஒரு விஷயம் சொல்றேன். ரிசர்வேஷனால வந்து ரிசர்வேஷன் இல்ல ஒரு சம்பவம் ஒண்ணு பண்ணாங்க நம்ம தமிழ்நாடு கவர்மெண்ட் வந்து டீச்சர் ட்ரைனிங் எக்ஸாம்ல ஒரு சம்பவம் பண்ணாங்க. இதனால நானே இந்த நேரடியா பாதிக்கப்பட்டேன். என்னுடைய சிஸ்டர் ஒருத்தங்க அவங்க வந்து என்னோட சிஸ்டர் தான் சொந்த சிஸ்டர் தான் அவங்க வந்து டீச்சர் ட்ரைனிங் எக்ஸாம் எழுதுறாங்க 90 எடுத்தா பாஸ். 90 தான் எடுத்தாங்க பெருசாலாம் எடுக்கல கரெக்டா 90 பாஸ் பண்ணிட்டாங்க. இப்ப என்ன நடக்குதுன்னா இது வந்து நானே ஸ்டார்டிங்ல தப்பதான் புரிஞ்சுக்கிட்டு இருந்தேன். அதாவது என்னன்னா இவங்க எஸ்சி எஸ்டி பிரிவு மட்டும் இது இந்த மார்க் கொடுக்குறாங்க கிரேஸ் மார்க் கொடுக்குறாங்க. ஒரு 2 மார்க்கோ 3 மார்க்கோ தான் தராங்க. ரொம்பலாம் தெரியல 2 மார்க்கோ 3 மார்க்கோ தான் தராங்க. ஸோ என்னோட என் அக்காவோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் இருப்பாங்க அந்த இதுல இருந்தவங்க அந்த எஸ்சி எஸ்டியில வரவங்க வந்து இருந்தவங்க இந்த 2 மார்க் 3 மார்க் வந்தவனையும் வேலை கிடைச்சு போயிட்டாங்க உள்ள. ஆனா இவங்களுக்கு வந்து இன்னும் 7 வேலை கிடைக்கல. ஏன் கிடைக்கலன்னா நான் என்ன நினைச்சிட்டு இருந்தேன்னா அந்த அந்த புதுசுல வந்து நான் என்ன நினைச்சிட்டு இருந்தேன்னா இதனால தான் ரிசர்வேஷனால தான்
இருந்தாங்க எல்லாருமே ஒரு கட்டத்துல வந்து சங்கியா இருந்துதான் வந்து நம்ம திருந்திருப்போம்.
சங்கியா இருந்தா கொஞ்ச நாள் தம்பியா இருந்திருந்தவன் அப்பதான் வந்து நான் இந்த வித்தியாசத்தை புரிஞ்சுக்கிட்டேன். அவன் வந்து அவனுக்குள்ளதான் சண்டை போடுறான். அவன் வந்து என்னைக்குமே அவனோட ரவுண்டை விட்டு இந்த பக்கம் இருக்கிற கிரவுண்டுக்கு வந்து அவன் சண்டை போட போறதே கிடையாது. நம்மளுக்கான கிரவுண்டு வந்து ரொம்ப சின்னதா இருக்கு. சோ உனக்கு வந்து உண்மையிலேயே ரிசர்வேஷனால நீ பாதிக்கப்படுறனா, நீ வந்து கேட்க வேண்டியது எனக்கான இதுவை வந்து மக்கள் தொகை இதுபடி எனக்கு அதிகப்படுத்து கேட்டா மட்டும்தான் நீ உருப்படியே. தவிர அவனதோட க்ளோஸ் பண்ணனா உன்னோட டோர் அப்படியேதான் இருக்கும். நீ நீ உன்னால முன்னேறவே முடியாது.
அவர் வந்து கொஞ்சம் வந்து இப்ப இந்த பிராமின்ஸோட வெறி எந்த அளவுக்கு இருக்குதுன்றத நான் சொல்றேன். ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன், என் கூட வேலை செய்யறப்ப அவர் வந்து கொஞ்சம் மென்டலி கொஞ்சம் டிசேபிள்டு, ஓகேவா. அவருக்கு வந்து ஒரு இந்த அடிப்படையில தான் கொடுத்துருக்காங்க, ரிசர்வேஷன்ல தான் கொடுத்துருக்காங்க அவருக்கு அந்த கேட்டகரியில, ஓகேங்களா. அவர்கிட்ட வந்து நாங்க என்ன பண்ணுவோம், எப்பவுமே இது பண்றோம், கிண்டல் பண்ணிருப்போம், கலாச்சிட்டு இருப்போம். அது மாதிரி பண்ணிட்டு இருக்கும்போது நான் என்ன பண்ணுவேன், நம்ம ஏதாச்சும் பொண்ணுங்க போனாங்க, ஐயோ இன்னும் அந்த பொண்ணு ஓகேவா. அவருக்கு வந்து வயசு 30 ஆயிடுச்சு, கல்யாணம் அவ்வளோ இருக்கு. என்ன பொண்ணு சும்மா கலாய் போய் இன்னும் அந்த பொண்ணு ஓகே உனக்கு அப்படின்னும். ஆனா அந்த ஆளு தெளிவா சொல்லுவாங்க, நான் பிராமின்ங்க,
என்னங்க
அதாவது ஒரு மென்டலி கொஞ்சம் சேலஞ்சா இருக்கிறவனே அவ்வளவு தெளிவா இருக்கானுங்க அந்த விஷயத்துலனா. இவன் மத்தவங்க எல்லாம் எப்படி இருப்பான்னு நீங்க யோசிச்சு பாத்துக்கங்க, அவ்வளவுதான் சொல்ல முடியும்.
அதுங்கெல்லாம் வந்து நம்ம அதான் ப்ரீவியஸா நம்ம சொன்ன பிராமினோட ஹிஸ்டரியில வந்துட்டு, சோ அவங்களுடைய பேசிக்கா அவங்க வந்து அவங்களுடைய பிள்ளைகளை வளர்ப்பது எப்படி அப்படின்னு சொல்லிட்டு அவங்களோட வந்து வேத புத்தகங்கள் அவங்களுடைய வேத புத்தகங்கள்ல பிராமண பிள்ளைகளை வந்து வளர்ப்பது எப்படின்னு சொல்றானே தவிர நம்ம இதெல்லாம் பத்தி பேச மாட்டான். ஏன்னா நம்ம எல்லாம் தான் காலில இருந்து வந்தோம், வயிற்றுல இருந்து வந்தவன் இருந்தாச்சு, நம்ம எல்லாம் தேவை கிடையாது. அவன் தானே வாயில இருந்து
வந்தான். அதெல்லாம் வந்து சும்மா விட்டு ஓல் கதைங்க, அவனுங்க விட்டு ஓல் கதை. அவனுக்கு வந்து சிம்பிளா சொல்றனே, அவனுக்கு வந்து தெரியும் நாம வேற ரேஸு, இவனுங்க வேற ரேஸு, ஓகேவா. இப்போ இப்போ என்ன நினைச்சிட்டு இருக்கானுங்கன்னா, இப்போ சரி இந்த ரிசர்வேஷன் பத்தி சொல்றதுக்கு முன்னாடி நான் இதை பத்தி சொல்லணும்னு நினைச்சேன், ஆக்சுவலா மிஸ் பண்ணிட்டேன். சரி ஓகே, இப்போ நம்ம ஊர்ல இருந்து அடிச்சுக்கிறானுங்களே காஸ்ட், இந்த காஸ்ட் அடிச்சுக்கிறானுங்க. சரி இது வந்து அது விடுங்க, இது வந்து சாதி கலப்பு திருமணமா சாதி மறுப்பு திருமணமாங்க அப்படி ஒருத்தர் பண்ணா?
சாதி மறுப்பு திருமணமா, சாதி கலப்புல தானே வரும் எல்லாம் இல்லையா?
தப்பு தப்புலதான் ஒரு பிரீட வந்து நீங்க இப்ப ஒரு ஒரு டாக்ல எப்படி ஐடென்டிஃபை,
அதோட கலரையோ அதோட சைஸையோ வச்சு ஒரு ஃபிசிக்கல் அப்பியரன்ஸ்.
இப்போ ஒரு லேப் கரெக்ட், ஒரு ஒரு லேபரடார் பார்த்தா நமக்கு தெரியும் இது இது வந்து லேபரடார் பா அப்படினு சொல்லிட்டு தெரியும். ஒரு டாபர்மேன் பார்த்தா நமக்கு தெரியும். அதே மாதிரி பூலயும் நிறைய வகை இருக்கு, அதை பார்த்தானே தெரியும் நமக்கு. அந்த ஐடென்டிஃபை பண்ண முடியறது பேர் மட்டும்தான் பிரீடு, கரெக்டா. இப்போ நீங்க ரோட்ல போறீங்க, ஒருத்தர பாத்தி ஒரு இந்த கேஸ்ட் சொல்ல முடியுமா? ஏன்னா கருப்பா அங்கேயும் ஒருத்தருப்பான், கருப்பா உன் கேஸ்ட்லயும் ஒருத்தருப்பான், வெள்ளையா அங்கேயும் ஒருத்தருப்பான், வெள்ளையா உன் கேஸ்ட்லயும் ஒருத்தருப்பான்.
கரெக்ட்
கரெக்டா.
தமிழகத்துல வந்து கேஸ்ட் வந்து எது பேஸ் தமிழ்நாட்டுல இந்தியால வந்துட்டு கேஸ்ட் எது பேஸ் பண்ணி வச்சாங்கன்னா அவங்களுடைய தொழில் முறையை பேஸ் பண்ணி தான் வந்து கேஸ்ட் வச்சாங்க. ஸோ வந்து கேஸ்ட் வந்து அதாவது மற்ற நீங்கள் மற்ற கண்ட்ரீஸாக இருக்கட்டும் இன்டர்நேஷ்னல் லெவலில் எடுத்துட்டீங்கன்னா அது இப்போ அமெரிக்காலாம் நீங்கள் நம்ம சொன்ன மாதிரி ரேசஸ் ரேஸ் பேஸ் பண்ணிட்டு வந்து அவங்களுக்கு வந்து ரிசர்வேஷன்ஸ் இருக்கும். ஸோ வந்து ஹிஸ்பானிக்காக இருக்கிறாங்க, மெக்சிகன் சவுத் அமெரிக்கனாக இருக்காங்க, பிளாக் ஆப்ரிக்கன் அமெரிக்கனாக இருக்காங்கன்னு சொல்லிட்டு அவங்களுக்கு வந்து ரேஸ் பேசிஸில் இருந்தது. அந்த ரேஸ் வந்து ஐடென்டிஃபையபிள் ரேசஸ் அதெல்லாம் நம்ம பார்த்தாலே தெரியும். ஸோ அவங்களுக்கு வந்துட்டு இந்த மாதிரி கேஸ்ட் சர்டிஃபிகேட்னு ஒன்று எழுதி கொடுக்கணும்னு அவசியம் கிடையாது, பார்த்தாலே எல்லாருக்கும் தெரியும். ஆனா நம்ம ஆளுங்க வந்துட்டு இங்க வந்து எதுல இருந்து உருவாக்குனானுங்கன்னா அதாவது அதுதான் நம்ம அந்த நம்ம காஸ்ட் உருவானதே மனு தர்மத்துல தானே, அதுதானே பிரச்சனைய எழுதுனதே அவன் தானா? அவன் அவன் அவன்
அதாங்க எழுதுனதே அவன் தான். நான் இதான் சொல்ல வரேன். இப்போ நான் சொன்னேன் ஒருத்தரை பார்த்தோன்னே உங்களால ஐடென்டிஃபை பண்ண முடியுமா நான் சொன்னேன். ஆனா ஒரு குரூப் மட்டும் உங்களால ஐடென்டிஃபை பண்ண முடியும். ஒருத்தரை பார்த்தோன்னு சொல்லலாம், ஆளு பார்க்க சொல்லலாம். மனுஷனுக்குள்ள அதாவது நான் சொல்றது உலகம் முழுக்க சொல்றேன், உலகம் முழுக்க மனுஷனுக்குள்ள ஜாதி இருக்கு. அது எப்படி ஆப்பிரிக்கன் அமெரிக்கன் ஜாப்பனீஸ் நம்ம இந்தியால வந்தோம்னா சவுத் இந்தியன்ஸ் நார்த் இந்தியன்ஸ் இதுதான் ஒரு ரேஸே தவிர இவனுங்க அவனுங்க எப்படி சொல்றது எனக்கு தெரியலங்க. இவனுங்க வந்து எப்படின்னா வேற வேற ரேஸ்குள்ள அடிச்சுக்கிட்டா கூட அதுல ஒரு லாஜிக் இருக்கு. இப்ப வெள்ளக்காரனும் கருப்புனா அடிச்சுக்கிறான்னா அவன் அடிச்சுக்கிறதுல ஒரு 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 தப்புதான், நான் வந்து சரின்னு சொல்ல அப்புதான் என்னால அடிச்சு ஒரு லாஜிக் மாரி இருக்கு. வேற ஆள் நான் வேற ஆள்றான்னு சொல்லிட்டு அடிச்சுக்கிறானுங்க. ஆனா நம்ம ஊர்ல
அடிப்படையாவே நம்மள வந்துட்டு அவங்க எல்லாம் வந்துட்டு நம்ம ஒரு 1000வது ஆண்டுல இருக்கும் போது அவனுங்க எல்லாம் வந்து 1500வது ஆண்டுல வாழ்ந்துட்டு இருந்தாங்க. அவங்களோட வாழ்க்கை முறை வந்து நம்மளோட 500-600 ஆண்டு வந்து முன்னோக்கிதான் இருந்தது வெஸ்டர்ன் கண்ட்ரீஸ்ல எல்லாமே. நம்ம வந்து நம்ம ஆளுங்க வந்து இங்க உடனே நம்ம இப்ப எல்லாம் சொன்னோம்னா நம்மளால உடனே ஒருத்தன் கொடி பிடிச்சிட்டு வரும். நான் வந்து 1000 காலத்துல தமிழ வந்து ஒரு காலத்துல அந்த காலத்துல வந்து ஃப்ளையிங் மிஷின் எல்லாம் வச்சிருந்தா டைம் மிஷின் எல்லாம் வச்சிருந்தேன்னு சொல்லிட்டு வருவானுங்க. சோ அதெல்லாம் தமிழெல்லாம் பத்தி பேசாம சோ அதுதான் அடிப்படையிலே வந்துட்டு இங்க வந்து நம்ம ஒரு ஒரு பெரிய தவறு என்ன பண்ணிருக்காங்கன்னா அந்த இந்த மனு தர்மத்தை வந்து ஏற்றுக்கொண்டது ஏற்றுக்கொள்ளல அவனுங்க. ஆக்சுவலா ஒவ்வொரு காலங்காலமா ஒவ்வொரு 10 ஆண்டுக்கும் வந்து அதோட திணிப்பு வந்து அதிகரிச்சுட்டே தான் போச்சு. ஸோ வந்து அதான் நம்ம பிரமிட் சிஸ்டம்னு சொல்ற நம்ம இப்போ ஆஃபீஸ்லயா இருக்கட்டும் ஒரு சிஇஓ அடுத்தடுத்த லெவல்ஸ் இருக்கு இல்லையா, அதை பேஸ் பண்ணி தான் வந்து இன்னைக்கு வந்துட்டு நம்ம ஊர்ல உள்ள கேஸ்ட் சிஸ்டமும் இயங்குது. ஸோ இன்னைக்கு வந்து அதோட வீரியம் வந்து அவ்வளோவா இல்லாட்டியும் பட் அது ஸ்டார்ட் பண்ண டைம்ல வந்து மேலே உள்ளவன் வந்து பிராமணன், அவனுக்கு அடுத்து வந்து சத்ரியன், அடுத்து வந்து வைசியன், அடுத்து வந்து சூத்ரன் சொல்லிட்டு ஒரு லெவல் பிரிச்சான். இவன் ஃபர்ஸ்ட் செகண்ட் தேர்ட்னு பிரிச்சதுதான் பிரச்சனை. இப்ப இது வந்து அமெரிக்கால வந்து ரேசஸ் இருந்தாலுமே இவன் ஃபர்ஸ்ட் ரேஸ் இவன் செகண்ட் ரேஸ் தேர்ட் ரேஸ் யாரும் அங்க பிரிக்கல. அவன் வந்து எக்கானமிக்கலி வந்து நீ வந்து உனக்கு இன்னைக்கு வந்து நீ $1000 சம்பாதிக்கிற, நீ $2000 சம்பாதிக்கிறன்னா அதுக்குள்ள பிரிவினைகளை வந்து வச்சான். அது வந்து அவனோட அடுத்தடுத்த ஜென்ரேஷனுக்கு மாறும். இது நம்ம இதுல பிரச்சனை என்னன்னா இங்க மாறவே மாறாது. நீ வந்து வன்னியனா இருந்தனா உன் குடும்பம் உன் புள்ள பாட்டி தாத்தா எல்லாம் நீ வன்னியன் தான், அதுதான் இங்க பிரச்சனை
இல்லங்க. ஆக்சுவலா இந்த சத்திரியன்லயே நிறைய பஞ்சாயத்து இருக்குங்க. இந்த சத்திரியனாலே நிறைய பேர் என்ன நினைச்சுக்கிறோம்னா மோகன்ஜி அண்ணா மாதிரி நினைச்சுக்கிறானுங்க. ஓகேவா, அந்த காலத்துல போர்
அதுதான்
போர் பண்ணவன் எல்லாம் சத்திரியன் தான். ஓகேவா, அத நான் சொல்லிடுறேன். போர் பண்ணதுல நிறைய வகை இருக்கு. தேர் படை இருக்கும், குதிரை படை இருக்கும், காலாட் படை இருக்கும், கப்பர் படை இருக்கும். இதுல காலாட் படையில போய் சண்டை போட்டவனும் சத்திரியன் தான், ஆனா அவன் சூத்திரன்ல
வந்துருவான்.
ஓகேங்களா, ராஜாங்கெல்லாம் என்ன பண்ணுவானுங்க, தேர் படையில சண்டை போடுவானுங்க. மோகன்ஜி அண்ணெல்லாம் என்ன பண்றதுனா போய் காலாட் படையில சண்டை போட்டு நானும் சத்திரியன்டா அப்படின்னு
சொல்லி, அதாவது அப்பவே வந்து ரிசர்வேஷன் வந்து அனுபவிச்சிட்டாரு அவரோட. அதுதான்
அதுதான் அவங்க வந்து சத்திரியன்னு நாங்க வந்து ராஜ பரம்பரை நினைச்சுக்கிறாரு. நீங்க வந்து ராஜ பரம்பரை இல்ல, நீ
காலாட்படையில சண்டை போடுறவன். அட்மினிஸ்ட்ரேட்டிவ் பொசிஷன்ல இருக்க எல்லாருமே சத்திரியன் தான் அந்த டைம்ல. அட்மினிஸ்ட்ரேட்டிவ் மற்றும் எந்த ஒரு இந்த மாதிரி போர் மற்ற நாடுகள் கூடிய தொடர்பு வைக்கக்கூடிய எல்லாருமே, அதாவது வணிகம் தவிர. வணிகத்துல ஒரு பிரச்சனை இருந்தது வைசியன்னு சொல்லும் போது, அதுல ஒரு பிரச்சனை வச்சிருந்தான். வைசியன்ல வந்து ரெண்டு டைப்பா இருந்தாங்க. வைசியன்ல வந்து அக்ரிகல்ச்சருமே வைசியன்ல தான் வந்தது. ஆனா இன்னைக்கு வந்து விவசாயம் செய்யறவன் எல்லாம் தாழ்ந்த ஜாதி சூத்திரன் எல்லாம் பிரிக்கிறாங்க. அதுக்கு காரணம் என்னன்னா, வைசியன்ல அவன் பண்ண ஒரு ஒரு கிரிமினல் பண்ண என்னன்னா, வைசியன்ல நிலம் வச்சிருக்கிறவன் வந்து நிலம் வச்சு தன்னுடைய நிலத்துல உழுவுறவன் வந்துட்டு வைசியன். நிலம் இல்லாம விவசாயம் பண்றவன் வந்துட்டு இதெல்லாம் எழுதி அந்த அவனே எழுதிக்கிட்டதுதான் எல்லாமே. இதான் நம்பாதீங்கன்ற அவனும் கேட்க மாட்டான். பெரியார் சொல்றாரு, எவ்வளவு பேர் சொல்றாங்க, நம்ப மாட்டாங்க. இத
பெரியார் சொல்றாரு, அவனுங்க அதெல்லாம் படிக்கிற நிலைமையில இருக்கானுங்க, அவனுங்க அதெல்லாம் படிக்க மாட்டானுங்க. நான் இப்ப கூட பார்த்தேன் அந்த பொண்ணு யாருங்க, அது ஒரு பொண்ணு ஐடியா கூட அடிச்சு தூக்கிட்டானுங்களே.
ஆமா ஆமா ஆமா.
அதை வச்சுதான் அதுக்கு அந்த பொண்ணுக்கு போராட்டம் பண்ணிட்டு இருக்கானுங்க. மறுபடியும்
அதாங்க இவங்களுக்கு ஏதோ ஒரு வேலை. இப்ப இந்த இந்த சீசன்ல, இப்ப கொரோனா சீசன் நினைக்கிறேன், இந்த சீசன்ல வந்துட்டு இவங்களுக்கு வந்து யாரு இந்த சோசியல் மீடியா அளவுக்கு வந்து இவங்க வளர ஆரம்பிச்சிட்டாங்க. முன்னாடி வந்து அவங்களுக்கு அந்த அளவுக்கு எல்லாம் தெரியாது, ஊர்ல உள்ளவனே அடக்கிட்டு இருந்தான். பின்னாடி அங்க போனா இல்ல நீ அங்க 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 உள்ள நம்மள எதுக்குற இங்க வர அப்படின்னு சொல்லி அங்க ஊருக்குள்ளே அடக்கிட்டு இருந்தான். இன்னைக்கு வந்துட்டு கொஞ்சம் டெக்னாலஜி டெவலப்மெண்ட் வந்தோம்னா சோசியல் மீடியால வந்து அதே அவன் என்ன அங்க வந்து முன்னாடி பண்ணிட்டு இருந்தானோ அதே வந்து சோசியல் மீடியாலையும் காமிக்கிறான். இப்ப ஒருத்தன் வந்து தெரியாம வந்து அன்னைக்கு வந்து ஒரு ஒரு பாட்டி வந்து எங்க ஏதோ ஒரு வியாதி வந்திருக்கு, அது பேர் என்ன தெரியுமா அப்படின்னு கேட்டானோ, போனாரு. அதுக்கு வந்துட்டு அவன் வந்து வீடியோ போடுறான் என்னன்னு. கோனாரை பத்தி பேசினா வாயில வெட்டோம்ல. என்ன கோனார்னா என்ன, மாடு மேய்ச்சிட்டு இருந்த நீ, உனக்கு இதுல அதாவது ஒரு அடிப்படையிலே புத்தியே இல்லையா, இவெல்லாம் ஏன் இப்படி பண்றான்னு உனக்கு புரியல. இதுல பெருமை
இல்லைங்க. அது ரெண்டாவது அவங்க சொன்னவங்க ஒரு வயசானவங்க வந்து அந்த அளவுக்குல அறிவு இருக்குமா, ஐ மீன் அந்த அளவுக்கு ஒரு தெளிவு இருக்குமான்னு தெரியாது. அவங்க ஏதோ ஒண்ணு சொல்ல அதை எடுத்து போட்டுக்கிட்டு இருக்கான் இவன்.
அதுதான். ஸோ வந்துட்டு இப்போ ரிசர்வேஷன்ல வந்துட்டு நம்ம பிராமினோட இன்ஃப்ளூயன்ஸ், இப்போ கரண்ட் இந்தியாவில் வந்து ரிசர்வேஷன்ல பிராமின்ஸோட இன்ஃப்ளூயன்ஸ் இருக்கா அப்படின்னு சொன்னீங்கன்னா, டைரக்டா வந்து மூஞ்சில் அடித்த மாதிரி நம்ம கண்ணால் பார்க்குற அளவுக்கு வந்து நிறைய இடங்கள்ல கிடையாது. இப்போ வந்து நம்ம பார்க்குறோம்னா இந்த இக்கானமியில இன்னைக்கு வந்து ஒரு ஒரு பிசி கோட்டாவில் இருக்கட்டும், அதாவது நம்ம சென்ட்ரலாக பேசணும்னா ஓபிசியில் உள்ள வந்து ஒரு கம்பெனி நடத்துகிறான், ஒரு பெரிய கம்பெனி கூட நடத்தான், ஹிந்துஸ்தான் லீவர், இந்த மாதிரி பெரிய கம்பெனிகள்லாம் வந்து ஓபிசி கேட்டகரியில் உள்ளவங்க வந்து வச்சுருக்காங்க. பட்டு ஒரு பெரிய ஒரு பிரச்சனை என்னன்னா, நம்ம இந்தியன் எக்கானமி வந்து எழுதுகிற டைமில் போய் அட்வைஸ் கேட்ட ஒரு ரெண்டு பேர் வந்து யாருன்னா வந்து இந்த அந்த பிராமண கேஸ்டை சேர்ந்தவங்க. ஸோ அது பிரச்சனை அங்கே ஆரம்பித்த பிரச்சனை. இன்னைக்கு வந்துட்டு உள்ள எவ்வளோ பெரிய கம்பெனி வேணாலும் நடத்தலாம், நீ எவ்வளோ பெரிய ஆளாக வேணாலும் மாறலாம், ஆனா உன்னோட கண்ட்ரோல் எல்லாமே ஒருத்தன் கையில தான் இருக்கும். அது வந்து நம்ம இலும்பு நாட்டின்னு வந்து பாரிசாலன் அண்ணன் சொல்லுவாரு. ஸோ வந்து இது இலும்பு நாட்டின்னு சொல்ல முடியாது, பட் வந்து கிட்டத்தட்ட கான்செப்ட் தான், கான்செப்ட் அதுதான் வந்து அதுதான். அங்க எப்படி ஒரு 13 குடும்பமோ அங்க மாதிரி இங்க வந்து அம்பானி அந்த மாதிரி வந்துட்டு ஒரு சில குடும்பங்கள் இருக்கு. அவனுங்க இன்னைக்கு வந்து எல்லா கிட்டத்தட்ட ஆட்சியே முடிவு பண்றது அவங்கதான். இன்னைக்கு வந்து நம்ம வந்து நினைக்கிறோம் டிஎம்கே வந்து ஆட்சி புரியுது, டிஎம்கே வந்து ஆட்சிக்கு வருதுன்னா அதுக்கு வந்து காரணம் வந்து என்னமோ அவனுங்க வீடு வீடா போயிட்டு காசு கொடுக்கறனாலையும் அதெல்லாம் கிடையாது. அதுக்கு பின்னாடி வந்து நம்ம ஏதோ ஒரு படத்துல காமிப்பாங்களே, எல்கேஜியா எல்கேஜி படத்துல வந்து கார்பரேட் உள்ள வந்து ஒரு 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 எலெக்ஷன் நடத்தி காமிக்கும்,
ஒரு ஒரு அந்த கம்பெனி ஒண்ணு.
அது இது வந்து படத்துல மட்டும் கிடையாது, இது வந்து ஒரு பயங்கரமான உண்மை. இன்னைக்கு வந்து பிஜேபியோட கேம்பெயின் வந்துட்டு பாத்தீங்கன்னா, பிஜேபியோட ஐடி விங் பாத்தீங்கன்னா, லிட்டரலா என்னோட ஆபீஸ், நான் வந்துட்டு ஆபீஸ் பேர் சொல்ல முடியாது, என்னோட ஆபீஸ்ல வந்து எங்க ஒரு ப்ராஜெக்ட், ஒரு டைப் ஆஃப் ப்ராஜெக்ட் இருக்கு. அந்த ப்ராஜெக்ட் வந்து பொலிட்டிக்கல் கேம்பெயின். ஸோ நானும் வேலைக்கு எல்லாம் போறதுக்கு முன்னாடி பொலிட்டிக்கல் கேம்பெயின்றதெல்லாம் சும்மா ஒரு ஒரு இந்த என்ன கையால் ஆகாதவன் சொல்ற கதை போல இருக்கு. இவன் ஜெயிக்க முடியலன்னா வந்து பொலிட்டிக்கல் கேம்பெயின் வச்சு ஜெயிச்சிட்டான் போய் சொல்லிட்டு இருக்கானுங்க அப்படின்றது. பட் பொலிட்டிக்கல் கேம்பெயின்றது ஒரு ஒரு ட்ரூவான விஷயம். எந்த விஷயம் வந்து வெளியே போகணும், எந்த டைம்ல எந்த விஷயம் வரணும், எது வந்தா வந்து மக்களோட ஆடியன்ஸோட ரெஸ்பான்ஸ் வந்து மாறும். ஸோ இது இது எல்லாமே உண்மை. ஸோ இதுக்கு எல்லாத்துக்கும் ஃபண்டு பண்றது யாருன்னா வந்து அந்த பிஜேபியே போயிட்டு அவனோட கை காசை போட்டெல்லாம் ஒன்றும் தரது கிடையாது. அது ஃபண்டு கொடுக்கறது யாரு, நம்ம அந்த பெரிய சொன்ன அந்த மேல உள்ள தலைகள் அந்த
கம்பெனி.
ஆமா, ஸோ அவன் காசு கொடுக்கறதுனாலதான் இன்னைக்கு வந்துட்டு அவனுக்கு சப்போர்ட் பண்ணி ஏதாவது கண்டிப்பா பண்ணி ஆகணும். ஸோ உள்ள ஆட்சிக்கு வந்தோம்னா நான் இல்லையா, எனக்கு காசு கொடுத்தது யாரு, அவனுக்கு தான் நான் முதல்ல செய்வேன். ஸோ அவனுக்காக எல்லா வேலைகளும். அதனாலதான் வந்துட்டு இன்னைக்கு வந்து இந்த கவர்மெண்டோட பிரச்சனை வந்து என்னன்னா, இவங்க உள்ள வந்தோடனே பிரைவேட்டா மாத்துறதுக்கு ட்ரை பண்றதுக்கு ரீசனும் வந்து அதுதான். அவன் செஞ்சதுக்கு வந்து திரும்ப நம்ம ஏதாவது செய்யணும். ஏன்னா இப்ப கரோனா டைம்ல காசுக்கும் வழி கிடையாது. வழி கிடையாதுன்னா அவனுங்க எதிர்பார்க்கிற அந்த 1000 கோடிகள் வந்து புழங்காது.
அது பிரைவேட் மாத்துறது வந்து அவனுக்கு ரெண்டு வகையில லாபம். ஒண்ணு அவன் பிரைவேட் கம்பெனிக்காரன் காசு சம்பாதிச்சுட்டு போயிடுவான், நீ அவன்கிட்ட இருந்து கமிஷன் வாங்கிடுவ, இது ஒண்ணு. இன்னொன்னு என்னன்னா, உனக்கு வந்து எப்படியாச்சும் இந்த ரிசர்வேஷனை தூக்கணும்னு சொல்லிட்டு நீ சொல்லிட்டு இருக்க, அதை வந்து சரியா தூக்கினா பிரச்சனை வரும். கான்ஸ்டிடியூஷன் படி நீ அதை பண்ண முடியாது, கான்ஸ்டிடியூஷன் படி நீ அதை பண்ண முடியாது. நீ என்ன பண்றது, பிரைவேட்ட கொடுக்குற
அதுதான்
ரிசர்வேஷன் பார்க்க மாட்டான். அதேதான் இவனுக்கு வந்து ஒரே கல்ல ரெண்டு மாங்க, அவ்வளவு.
இதுதான் இப்ப இன்னைக்கு வந்துட்டு உள்ள ரிசர்வேஷன். வந்துட்டு நான் வந்து ரிசர்வேஷன் எப்படி இருந்தா நல்லா இருக்கும் அப்படின்னு நான் ஆசைப்பட்டேன் அப்படின்னா, நான் வந்து எப்ப இதை அனுபவிச்சேன்னா, இந்த மெடிக்கல் சீட்டு பீரியட்ல தான் வந்து நானும் ஸ்கூல் முடிச்சுட்டு ஒரு நல்ல மார்க் தான் எடுத்தேன். பட் எனக்கும் வந்துட்டு ஒரு ஒரு 3-4 மார்க் கட் ஆப்ல வந்துட்டு இந்த மெடிக்கல் சீட் போன காரணத்தினால. ஸோ அது அந்த டைம்ல வந்துட்டு என் ஃப்ரெண்டு என் கூட படிச்ச பையன், அவன் வந்து என்னோட ரொம்ப கம்மியமா இருக்கு, அவன் வந்து டாக்டர் ஆயிட்டான். இன்னைக்கு வந்துட்டு அவன் வந்து பிராக்டிஸ் பண்ணிட்டு இருக்கான். எனக்கு ஃபோன் பண்ணிட்டு என்ன மச்சான் கரோனா எப்படி பாத்துக்கணும் என்னென்ன எதுன்னு பேசுறான். நான் எங்களுக்குள்ள பழக்கங்கள் எல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை, ஆனா அவன் வந்துட்டு வந்து ஸ்கூல்லையா இருக்கட்டும், அவன் ஸ்டார்டிங் ஆரம்ப காலத்துல இருந்து வந்து படிக்கும் போது பாத்தீங்கன்னா ஒரு வித்தியாசம் இருக்கும். என்னடா அவன் எப்படியும் வந்து ஏதோ ஒன்று படிக்க போறான் அப்படின்னு இருக்கும்போது, அவன் டாக்டர் ஆகும்போது எல்லாருக்குமே வந்து இந்த பாண்டு வரும் கண்டிப்பா கரெக்டா. நமக்கு கிடைச்சது என்னன்னு பார்க்கும்போது, அவங்க அப்பா வந்துட்டு ஒரு அது அந்த எஸ்சி எஸ்டில வராரு. ஸோ ஆனா அவங்க அப்பா வந்து ஒரு நல்ல ஒரு கவர்மெண்ட் பொசிஷன், அதாவது மெடிக்கல் இண்டஸ்ட்ரியில ஒரு டாப் கவர்மெண்ட் பொசிஷன்ல ஆல்ரெடி இருக்கவர். அவங்க தாத்தாவும் அதே பொசிஷன்ல இருந்தவர். ஸோ இப்ப எதனால வந்து நான் வந்து இந்த இடத்துல வந்து இந்த ரிசர்வேஷன் வந்து எப்படி மாறி இருக்கணும்னு நான் ஆசைப்பட்டேன்னா, அன்னைக்கு வந்து அவன் கரண்ட்ல எக்கானமி எப்படி இருக்கு, அவன் அவங்க அப்பாவோட வந்து எக்கானமி அவனோட ஸ்டேட்டஸ் கரண்ட் ஸ்டேட்டஸ் என்ன இருக்கோ அது பேஸ் பண்ணி நீ வந்து தந்திருந்தனா, இன்னைக்கு அவங்க அப்பா சம்பாதிக்கிறது எங்க அப்பா அந்த டைம்ல சம்பாதிக்கல. அந்த டைம்ல வந்து எக்கானமி எப்படி பாத்திருந்தா, எனக்கு அந்த 2 மார்க் கிடைச்சிருக்கும், நான் உள்ள போயிருக்கலாம் கரெக்டுங்களா. வந்து எஸ்சி எஸ்டிலயுமே ரிசர்வேஷன் அனுபவிக்கிறதுல அவனுங்க எல்லாருமே நல்லவனா இருக்க முடியாது, ஆப்வியஸா கரெக்டா. ஸோ அவனுங்களும் வந்து இந்த மாதிரி
இல்லங்க. இப்போ எஸ்சி எஸ்டிலயே வந்து ரிசர்வேஷன் அனுபவிக்கிறது வந்து யாருன்னு பாத்தீங்கன்னா, காசு வச்சிருக்கவங்க தான். இப்போ ஒரு ஒரு கவர்மெண்ட் செக்டார்ல வந்து காசு வாங்க வேலை தராங்களா உங்களுக்கு சரிங்களா? ஒரு இப்போ ஒரு 1000 பேர் இருக்கிற இடத்துல ஒரு 220 பேர் எஸ்சி எஸ்டிக்குன்னு ஒதுக்கிட்டானுங்கன்னா, ஒரு 10,000 பேர் அப்ளிகேஷன் அந்த இதுல வந்து அப்ளிகேஷன் போடுறான்னா, 220 பேர் எவன் காசு வச்சிருக்கானோ அவனுக்குதான் கிடைக்க போகுது கரெக்டா. ஸோ இப்போ நீங்க இதுல வந்து நீங்க எக்கானமி பேஸ்டு ரிசர்வேஷன் தான் நீங்க கொடுப்பீங்க அப்படின்னா, அது வந்து தப்பாயிடம் தான் நான் சொல்லுவேன். எக்கானமி பேஸ்டு ரிசர்வேஷன் அப்படிங்கிறதே வந்து ஒரு உருட்டு தான். ஏன்னா இப்போ என்னோட இதுவும் நான் சொல்றேன். இப்போ எங்க தாத்தா வந்து பாத்தீங்கன்னா அந்த காலத்துல பெரிய கை பயங்கரமா, அப்பவே அதாவது எப்படின்னா ஒரு 1960s 1970s வந்து ஒரு நாளைக்கு 1000 ரூபாய் கிட்ட சம்பாதிக்கிறவர். ஓகேவா? ஆனா பெருசா சொத்து சேர்த்து வைக்கல, அப்படியே விட்டுட்டாரு. இப்போ நாங்க ரொம்ப கஷ்டப்படுறோம். இந்த எக்கானமி அப்படிங்கிறது உங்களுக்கு மாறும், ஒரு தலைமுறைக்கு அது மாறிக்கிட்டே வரும். நான்
இதை எதனால திரும்ப நான் எக்கானமி பேஸ்டுன்னு சொன்னேன்னா, அதாவது யூஎஸ்ல வந்து நம்ம நான் படிக்கும் போதா இருக்கட்டும், யூஎஸோட எக்கானமில யூஎஸோட வந்து ரிசர்வேஷன் பாத்தீங்கன்னா, ஒரு ஆப்பிரிக்கன் அமெரிக்கன் அப்படின்ற காரணத்துக்காக மட்டும் அவனுக்கு ரிசர்வேஷன் இருக்காது. அவன் ஆப்பிரிக்கன் அமெரிக்கனா இருக்கு, அவனுக்குன்னு ஒரு சேலரி கோட்டா இருக்கும். அவனோட சேலரி பேஸ் பண்ணி, இஃப் சப்போஸ் அவன் சேலரி வாங்கலன்னா அவனோட அப்பா கடைசி அவங்க அப்பா என்ன சேலரி வாங்குறாரோ இல்ல அவங்க அப்பா என்ன பிசினஸ் பண்ணாரோ அது பேஸ் பண்ணி தான் அவனுக்கு அந்த இடத்துல. அதுக்காக வந்து யூஎஸோட எக்கானமி வந்து பயங்கரமா பில்ட் பண்ணா அப்படின்றதுக்காகலாம் இல்ல, அதுலயும் வந்து நம்ம பிரைவேட்டுக்கு கொடுத்த கதை வந்து நிறையவே இருக்கு. பட் ஸ்டில் அங்க உள்ள மக்களுக்கு வந்து
என்னென்ன
விஷயம் போகுதுன்றதுக்காக நான் சொல்றேன். சோ என்னதான் வந்து ஒரு ஆப்பிரிக்கன் அமெரிக்கனா இருந்தாலுமே அவன் வந்துட்டு ஒரு ஒரு சர்டன் லிமிட்டுக்கு மேல சம்பாரிச்சானா அவனுக்கு அந்த ரிசர்வேஷன் கிடையாது, இல்லாட்டி அவன் அவனோட ரிசர்வேஷன் வந்து இன்னும் கொஞ்சம் அதிகமா இருக்கும்.
ஏங்க அது வந்து நீங்க சொல்ற ஊர்ல
அப்படி நம்ம பார்க்க கூடாது, ரெண்டு ரேஸ் கிடையாதுன்றேனா நீங்க நினைக்கிறீங்க. இன்னைக்கு வந்துட்டு அங்க வெறும் பிளாக் ஒயிட் அப்படிதான் இருக்குன்னு அங்க உள்ள போய் பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட வந்து ஒரு அதெல்லாம் வந்துட்டு ரேஸ்ல அதெல்லாம் வந்துட்டு ரீஜன் பேஸ்டு. இவனுங்க வந்து பாத்தீங்கன்னா அங்கே உள்ள இந்த அமெரிக்காக்குள்ளே வந்துட்டு ரொம்ப வருஷமா வாழக்கூடிய மக்கள் இவங்க தான் பிளாக் ஆப்பிரிக்கன் அமெரிக்கன்ஸ், ஹிஸ்பானிக் அமெரிக்கன்ஸ் இருக்கானுங்க. அதுலயே வந்து இதுல வந்துட்டு ஒரு சில ஒரு மூணு நாலு கேட்டகரிக்கு மட்டும்தான் ரிசர்வேஷன் இருக்கும்னு வச்சுக்கோங்க. அது நம்ம ஒரு மாதிரி வசம் வசம் நம்ம தான் வந்து யூனிவர்சிட்டின் உருட்டு உருட்டிட்டு இருக்கோம்ல, அதனால வந்து நம்ம பார்க்க முடியாது. ஸோ நம்ம வந்து இது வந்து ஒரு பெரிய அளவுல இருந்தாலுமே இன்னைக்கு இதை வந்து இங்க நடைமுறைப்படுத்த முடியாது அப்படின்றதுக்கான காரணம் என்னன்னா, இங்க எல்லாரோட சேலரி எவ்வளோன்னு யாருக்குமே தெரியாது. தினக்கோழி வாங்குறவனோட அவன் என்ன பண்ணிட்டு இருக்கான்னு இங்க யாருக்குமே தெரியாது. எந்த ஒரு கவர்மெண்ட்டுக்கும் அவன் இன்னைக்கு சாப்பாடு சாப்பிட்டானான்னு கூட தெரியாது. அது அந்த பிரச்சனை காரணத்தினால எக்கானமிக்கலாகவும் அதை நீங்க ரிசர்வேஷன் கொடுக்கவும் முடியாது. இது இதுதான் வந்து நிதர்சனமான உண்மை. இங்க வந்துட்டு
நீங்க சொல்றீங்க ஆக்சுவலா நினைக்கிறேன் மறந்துருச்சு. அங்க வந்து நீங்க ஒரு ஆர்கனைஸ்டு கம்பெனில வேலை செய்றீங்கன்னா
பிலிப்பைன்ஸ் ஆப்பிரிக்கா இந்த மூணு கண்ட்ரிஸ் தான் இப்ப வந்து துபாயும் வந்து இதெல்லாம் உங்களுக்கு ஹப்பா போயிருச்சு. இந்த மெயினா அமெரிக்கன்ஸ் தான். வேற நீங்க வந்து ஒரு கனடால உள்ள ஒரு ப்ராஜெக்ட் வந்து ஒரு 5000 பேர் வச்சு வேலை வாங்குவானா மாட்டான். அவனுக்கும் ப்ராஜெக்ட் தேவைப்படும், அவனும் அவுட் சோர்ஸ் பண்ணுவான். அவனோட கேட்டகரி பாத்தீங்கன்னா ஒரு 100 பேர் 150 பேருக்கு தான் இருக்கும். ஆனா அவனோட சேலரி அதிகமா கொடுப்பான். ஆனா அந்த சேலரியை கம்பெனி கொடுக்க போறது கிடையாது. அது வந்து கம்பெனி பண்ற விஷயம். பட் அவன் கிளைண்ட் கொடுக்குற காசு வந்து எப்பொழுதுமே அது அதிகமா தான் இருக்கும். யூஎஸ்ல கொடுக்கற பாத்தீங்கன்னா அவன் 500 பேருக்கு கொடுத்தான்னா இவன் வந்து 50,000 பேருக்கு சேர்த்து அதே சேலரியை தான் கொடுப்பான். அது வந்து நம்ம வந்து இதுதான் உள்ள கொண்டு வந்துட்டாங்க. இது எல்லாத்தையுமே முன்னாடியே வந்து இந்தியாக்குள்ள அனுமதிச்சாச்சு கவர்மெண்ட். இதுக்கு மேல போயிட்டு இதை மாதிரி மாத்த முடியாது. நம்ம தான் வந்துட்டு சுதாரிச்சு வாழ்க்கையை தள்ளிக்கணும். கார்பரேட்டுக்குள்ள இப்பதான் வந்திருக்கீங்களா?
வந்து ஒரு 3 ஆச்சு போய்கிட்டு இருக்கேன்.
ஒரு போனஸ் டாபிக் சொல்லிட்டு நான் கொடுத்துருப்பேன். ப்ராக்ரெசிவ் திங்கிங். ஸோ மோஸ்ட்டாக வந்து நம்ம பாட்காஸ்ட்டை கேட்குறவங்கலாம் வந்துட்டு நம்ம 2வது கேட்டகரியில் இருக்க வாய்ப்பு இருக்குது. மேபி இது தடுமாறி ஷேர் பண்ணப்பட்ட இடம் வந்து ஏதாவது நூதனமாக இருந்ததுன்னா இந்த ஃபண்டமெண்டல் மக்கள், அதாவது பூமர் பேரண்ட்ஸ் வந்து ஃபாலோ பண்ணக்கூடிய ஒரு விஷயம் தான் ஃபண்டமெண்டலிசம். ஸோ ஃபண்டமெண்டலிசம் அப்படின்றது என்ன அப்படின்னு நம்ம வந்து பார்த்துருவோம். ஸோ ஃபண்டமெண்டலிசம்னா பேசிக்காக ஒரு ஒரே ஒரு ஒரு கருத்து இருக்குன்னா அந்த கருத்தையே நான் வந்து காலகாலமாக அனுப்புவேன். அதில் எந்த ஒரு இம்ப்ரூவைசேஷனும் இருக்க போகிறது கிடையாது. இருக்காது. ஆமா ஆமா, இப்ப இந்து மதம் அப்படின்னா வந்து இந்து மதத்துல வந்து கடவுளை வந்து போய் ஒரு பூசாரி வந்து சமஸ்கிருதத்துல வந்து இது பண்ணாதான் நான் போயிட்டு சாமி கும்பிடுவேன் அப்படின்னு சொல்லி ஒரு விஷயம் நடக்குதுன்னா அதை நீ எத்தனை ஆண்டுனாலும் அதை மாத்த மாட்ட, அதை நீ நம்புற, அது என்னன்னு தெரியாது. அவன் போயிட்டு அவன் சாமி முன்னாடி கெட்ட வாரத்துல பேசிட்டு இருந்தா கூட சான்ஸ்கிரிட் உனக்கு புரியாது, நீ என்ன பண்ணுவ, ஆமாம் ஜாமி ஆமாம் ஜாமின் தலையாட்டிட்டு வீட்டுக்கு வந்து உட்காந்துருவேன். இதுதான் வந்து பேசிக்கா ஃபண்டமெண்டலிசம். ப்ராக்ரெசிவ் திங்கிங்றது பேர்லயே இருக்கிற மாதிரி, ஸோ அதுல என்ன பிரச்சனை இருந்தது அதை நம்ம மாத்திட்டு அடுத்த லெவலுக்கு. இப்ப நீங்க நம்புறது தப்பே கிடையாது, இப்ப ஒரு கடவுளை நம்புறீங்கன்னா நம்புங்க, தப்பு இல்ல. அதனால உங்களை வந்து யாரும் வந்து அபியூஸ் பண்ணவோ அதை வச்சு அது அந்த கடவுளின் பெயர்ல அடுத்தவங்களை வந்து நீங்க சப்ரஸ் பண்றதோ இல்ல வந்து அதை கொண்டு போய் பரப்புறதோ வந்து தவறு அப்படின்னு சொல்லிட்டு தான் வந்து
அது அது அதுதாங்க அங்க பிரச்சனையே வந்து பாத்தீங்கன்னா அங்கதான் ஆரம்பிக்குது. நீ வந்து கடவுளை கும்பிடுற இப்போ நான் இது வந்து நான் என்ன சங்கி நீங்க நினைச்சீங்கன்னா பெரும்பான்மையா அனுபவிச்சுதான் சொல்றேன் நான். என்னோட என்னோட அக்கௌண்ட்ல பாத்தீங்கன்னா டம்ளர் சங்கி கூட எல்லாம் நான் நிறைய கொலா பண்ணி போட்டுட்டு இருப்பேன், பாத்துருப்பீங்க. ஓகேவா, இப்போ நான் வந்து ஒரு சரி ஒரு முஸ்லீம் இருக்காரு. இப்போ அவர் நாங்க வந்து சொல்றோம் இந்த மாதிரி வந்து ஏங்க எப்ப பார்த்தாலும் முருகா போட்டு டார்ச்சர் பண்றீங்க விருப்பங்க அப்படின்னு சொன்னா நீ என்ன சொல்லணும்? அது அவங்களோட விருப்பம்பா, நாங்க வந்து ஃபோர்ஸ் பண்றது கிடையாது. இல்லைன்னா வந்து எங்களோட குரான்ல இப்படி போட்டிருக்கு, எங்க மதத்துல இருக்கிறவங்க இப்படிதான் இருப்பாங்க, நீ அட்லீஸ்ட் அப்படியாவது ஸ்ட்ரைட்டா சொல்லணும். என்ன பண்றானா அப்படியே வந்து இந்த சங்கிங்களுக்கு ஆப்போசிட்டா அப்படியே நேர்கோடுக்கு வந்து நிக்கிறான். அப்படி என்ன சொல்றேன்னா உங்க வீட்டு பொம்பளைங்க
பாத்த பாத்த அந்த போஸ்ட் நான் ரீசெண்டா தான் பார்த்தேன். நம்ம வடிவேல் இது போட்டு டெம்ப்ளேட் போட்டு இருந்தது
நான் வந்து அதான் கேக்குறேன். டேய், உங்களோட மதத்தை ஃபாலோ பண்றவங்க அதை போடணும் போடக்கூடாதுன்றது உன்னு மதத்தை ஃபாலோ பண்றாங்க, அதை ஃபாலோ பண்றவங்க அதை ஏத்துக்கிறது ஏத்துக்காத அவங்களோட இஷ்டம். உன் மதத்தையும் ஃபாலோ பண்ணாத ஒருத்தன் எப்படி ட்ரெஸ் பண்ணா உனக்கு என்னடா?
கரெக்ட்,
கரெக்டா? இவங்க என்ன பண்றதுன்னா இவங்க மதத்தையே ஃபாலோ பண்ணாத ஒருத்த மேலயும் போய் சப்ரஸ் பண்றது, ஃபாலோ பண்றவனையும் போய் சப்ரஸ் பண்றது, இப்படிதான் சுத்திக்கிட்டு இருக்கானுங்க. இது வந்து இவனுக்குன்னு இல்ல, எல்லா சங்கிகளுக்கும், வெள்ள சங்கி பச்சை சங்கி
கிரிட்டிசைசேஷனை வந்து கிரிட்டிசைஸ் பண்ணா அது வந்து ஏத்துக்க முடியாத நிலைமைதான்.
ஏத்துக்க முடியாதுன்றதை விட இப்போ உன்னோட மதத்தை வந்து இப்போ நீங்க
சொன்னா
வந்து இந்து மதத்துல இருக்கிறீங்க, ஓகேவா? இப்ப நம்மளும் வந்து சூத்திரம் தான், நம்ம அந்த மதத்தை ஏத்துக்கிட்டோம்.
நான் கிறிஸ்டியனுங்க, நான் கிறிஸ்டியன் நாடா
இல்ல சொல்லு.
நம்ம நாட்டுக்குள்ள வந்தா எல்லாத்துக்குமே நாங்க வந்து சாதி அப்படி பூசி அனுப்பிச்சு விடுவோம், இல்ல ஃபேக்டரிக்குள்ள வரும்போது பெயிண்ட் அடிக்கிற மாதிரி.
ஓகே, நான் வந்து சொல்றேன். சரி ஓகே, இப்போ நான் வந்து சுத்துறேங்க, ஓகேவா? இந்து மதத்துல சுத்துறேன்
சொல்ல வச்சுட்டு இருக்கிறாங்களே, இப்ப பேசிக்கா சொல்லக்கூடாது,
சொல்லக்கூடாது, பேசிக்கா சொல்லக்கூடாது, ஆனா சொல்லிட்டுதான் இருக்கானுங்க.
என்னமோ இவன் வந்துட்டு இந்தியாலேயே அப்படியே பூர்வீக குடி மாதிரி வந்து இவன் வந்து பேசுவான். யாரு பிராமணன் பாத்தீங்கன்னா, நான் என்னமோ இந்தியாவே நான் தான் உருவமைச்சேன் கட்டமைச்சேன் அப்படின்லாம் வேற பேசுவான். சோ லிட்டரலா இந்தியன் கவர்மெண்டோட ரிசர்ச் பேப்பர்ல ஜீனோமிக் ரிசர்ச்னு சொல்லுவோம். சோ ஜீன் பேஸ் பண்ணி அவங்களோட ஆரிஜின் ஸ்டடி பண்ற ஒரு ரிசர்ச் இருக்கு. சோ அந்த ரிசர்ச்ல கடந்த ஒரு டிகேடாவே பண்றாங்க, அதாவது இந்த ரிசர்ச் ஆரம்பிச்ச காலத்துல இருந்தே. ஸோ இந்தியன் சயின்டிஸ்ட் வந்து இந்தியன் ஜீனோமிக் ஆர்கனைசேஷன் சொல்லிட்டு கவர்மெண்ட் வெப்சைட் அதுலயே போட்டிருக்காங்க. ஸோ இதுல வந்து கேஸ்ட், ஒவ்வொரு கேஸ்ட் பேஸ் பண்ணிட்டு இவங்க வந்து இந்தியன்ஸ் தானா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கும்போது இல்ல அப்படின்னு சொல்லிட்டு தெளிவா வந்து நமக்கு வந்து டாக்குமெண்ட் பண்ணி சோர்ஸ் பேப்பரோட அனுப்புறாங்க. நீங்க வந்துட்டு நீ உங்களோட ஆரிஜின் வந்து யுரேஷியா, யூரோப்பும் ஏசியாக்கும் இடையில இருந்த ஒரு சில கண்ட்ரி சேட்டே அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. சோ அந்த கண்ட்ரிஸ்ல பாத்தீங்கன்னா ஒரு செட் ஆஃப் பீரியட்ல, அதாவது 1000 ஆண்டுகள் 140 BC அந்த டைம்ல வந்துட்டு என்ன பிரச்சனைனா அந்த இடங்கள்ல வந்துட்டு இது கிடையாது, என்னன்னா மதமும் கிடையாது, எந்த ஒரு கட்டுப்பாடும் கிடையாது, மன்னரும் கிடையாது. ஸோ அது வந்து லிட்டரலா வந்து ஒரு ஒரு பிளெயினான ஒரு பூமியா இருந்தது. அந்த இடத்துல வந்து மதத்தை நம்பணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஒரு சில மக்கள் இருப்பாங்க இல்லையா, மதம் வேணும் ஆனா வந்து நம்மளை நடத்துறதுக்கு ஆள் கிடையாது, அதனால என்ன பண்ணுவாங்க, நானே போய் நடத்துறேன் அப்படின்னு சொல்லி அந்த ஊருக்குள்ள அதை உருட்ட முடியாது. அப்ப வந்து இந்த ஆரியன் மைக்ரேஷன் அதே பீரியட்ல தான் வந்து இந்த ஆரியன் மைக்ரேஷன் இந்த இன்வேஷன் எல்லாம் வந்து இந்தியாவுக்குள்ள நடக்குது. இந்த 140-120 பிசி அந்த சமயத்துல. சோ அப்ப அவனுங்க உள்ள தான் வந்துட்டு இந்த பிராமின்ஸ் வந்து இந்தியாக்குள்ள வந்துட்டு உள்ள நடக்கிற கதைகள் தான். இதுதான் வந்து நான் இந்த பாட்காஸ்டோட ஸ்டார்டிங்ல இது ஒரு பெரிய கதையாவே சொல்லியிருப்பேன். ஸோ இதுதான் வந்து ஸோ அவனுங்க சொல்றானுங்க இந்த மாதிரி வந்து கிறிஸ்டியனா நீ வந்து நீயே வந்து அங்கிருந்தா வந்த நீ முஸ்லீமா நீயே வந்து பாகிஸ்தான்ல இருந்து வந்த அங்கிருந்த பாகிஸ்தானே இந்தியா தான் அதை விடுங்க. ஸோ இந்த மாதிரி வந்துட்டு வந்தேரி அப்படின்னு சொல்ற விஷயமே வந்துட்டு சொல்ற ஆளே தப்பு, நீயே வந்து இங்க இருந்தவன் கிடையாது முதல்ல.
இப்போ இவனுங்க வந்து இப்போ இங்க இருக்கிற கிறிஸ்டினியும் முஸ்லீமையும் வந்தேறின்றானுங்க. நான் வந்து இப்போ நம்ம நித்யானந்த ஆசிரமத்துல வந்து ஒரு வெள்ளக்காரனுங்களா,
அதுதான் நித்யானந்தா வந்து என்ன சொல்றாரு, எல்லாருமே வந்து நம்ம ஆளுங்க எல்லாம். அவரு அதுக்குதான் நாட்டை பிரிச்சு கேக்குறாரு, அவரு கொடுத்தீங்களா யாராவது நீங்க, அவர் எவ்வளவு தூரம் கேட்டு எனக்கு தனி நாடு கொடுங்கன்னா போய் பிரச்சனை பண்ணிட்டு.
இல்லைங்க நான் வந்து நிறைய பார்த்துருக்கேன். இப்போ இந்த சங்கி பேஜ்லாம் பார்த்துருக்கீங்களான்னு பேஜஸ்லாம் பார்த்துருக்கீங்களான்னு தெரியல. அதில் ஒரு வீடியோ வந்து அடிக்கடி போடுவானுங்க, இந்த மாதிரி மதம் மாற்றம் செய்ய வந்து கும்பலை இந்து மக்கள் என்ன செய்கிறார்கள் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அப்படின்னு கூப்பிட்டு விபூதி அடிச்சு அமுச்சு விடுவான். ஓகேவா, நீ நான் வந்து சிறுவ போட்டுக்கிறேன் நீ வந்து விபூதி அடிச்சு வந்து சொல்லிட்டு அமுச்சு விடுவானுங்க, ஃபோர்ஸபுளா பண்ணி அமுச்சு விடுவானுங்க. ஓகேங்களா,
என்ன பிரச்சனைல வந்துட்டு நம்ம ஆளுங்களோட கோஷ்டி வந்து ஒரு 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 கும்பல் இருக்கு. நீங்க பாத்தீங்கன்னா ஒவ்வொரு ஸ்டேட்டுக்கும் ஒரு ஒரு ரீஜன், இப்ப சென்னை இருக்குன்னா நம்ம அடையார் மாதிரி ஒரு ஒரு சின்ன ரீஜன் எடுத்துக்கோங்க, அந்த மாதிரி ஒவ்வொரு ஸ்டேட்டுக்கும் அங்க ஒரு ரீஜன் இருக்கு. ஃபுல் அண்ட் ஃபுல் இந்தியா மட்டும்தான் இருப்பாங்க. அங்க போய் பாத்தீங்கன்னா அங்க வந்து இந்தியன் முஸ்லீம்ஸ் யாரும் இருக்க மாட்டாங்க, இருப்பாங்க பட் அவங்களா வெளியே தெரிய மாட்டாங்க. இந்தியன் கிறிஸ்டியன்ஸும் இருப்பாங்க, அவங்களா வெளியே தெரிய மாட்டாங்க. இந்த ஹரே ராமா ஹரே கிருஷ்ணன் சொல்லிட்டு அங்கேயும் போயிட்டு நம்ம ஆளுங்க நாமத்தை போட்டுட்டு ரோட்ல வந்துட்டு இது போட்டுதான் நடப்பானுங்க, காவி வேஷ்டி காவி நடப்பானுங்க. நம்ம ஒரு அமெரிக்கால அவனுங்க எல்லாம் யாருன்னா ஒரு ஒரு 20 வருஷத்துக்கு முன்னாடி உள்ள போகும்போது பேண்ட் சட்டையெல்லாம் போட்டுட்டு அப்படியே நல்ல நாட்டை நடிச்சுதான் உள்ள போயிருப்பான். இப்ப போயிட்டு ஒரு 40-30 வருஷம் ஆனதுக்கு அப்புறம் யூஎஸ்ல செட்டில் ஆகி வந்து பேரம்பத்தி எல்லாம் பெற்றதுக்கு அப்புறம் திரும்ப தன்னுடைய அங்க போயிட்டு ஒரு 30-40 வருஷம் கழிச்சு அது அதாவது அவன் அனுபவிக்க வேண்டிய காலத்துல எல்லாத்தையும் அனுபவிச்சிட்டாங்க. அமெரிக்கன் மாதிரியா வந்து உள்ள இருந்து எல்லாம் வந்து மீசை கீசை எல்லாம் வழிச்சுக்கிட்டு எல்லா என்னென்ன வேலையை பண்ணணுமோ எல்லாத்தையும் பண்ணிட்டான். 40-50 வயசுக்கு அப்புறம் ரிட்டையர்மெண்ட் ஆகிற வயசுல திரும்ப நம்மளுடைய அதாவது பிறவியின் அடிப்படையில் நம்ம எப்படி வந்தோம் அந்த காவி வேஷ்டி காவி சட்டையை போட்டுட்டு ஹரே ராம ஹரே கிருஷ்ணா சொல்லிட்டு அங்க இருக்க அமெரிக்கன் இந்துக்கு ஏமாத்தி வாயில போட்டு நல்லா வச்சு வந்து ஊம்பிட்டு இருக்கிறானுங்க. இதுதான் வந்து இன்னைக்கு வந்து அமெரிக்கால வந்து இந்து இதுவே வந்து தனியா நீங்க பாட்காஸ்டே பண்ணலாம்னு வச்சுக்கோங்க, இந்துயிசம் வந்து எப்படி அமெரிக்காவை பாதிக்குதுன்னு அது வந்து ஒரு நோய் மாதிரி ஆயிருச்சு. அங்க அவன் நினைச்சிட்டு இருக்கான் இந்துன்னா ஏதோ ஸ்பிரிச்சுவலா இருக்கும் போல இருக்கு, பயங்கரமா யோசனை எல்லாம் வரும். ஒன்னும் இல்ல, அந்த நாய் கஞ்சா அடிச்சுட்டு ஏதாவது வளரிட்டு இருப்பாங்க,
கஞ்சா அடிச்சுட்டு ஒண்ணு இல்ல. அவங்க கிட்ட போயிட்டு
நம்ம சந்திரமுகில சொல்ற மாதிரிதான் உள்ளூர் மேட்டர் தெரிஞ்சா கிழிஞ்சிரும்ன்ற மாதிரி அதெல்லாம் சொல்ல
மாட்டானு. எனக்கு வந்து ஒரே ஒரு ஆசை தாங்க, நம்ம இங்க வந்து அடிக்கிறாங்கல்ல இங்க இருக்கிற கிறிஸ்டின்ஸ் முஸ்லிம்ஸ் வந்து அடிக்கிறாங்க, நீ வந்து வந்து அப்படின்னு சொல்லிட்டு அடிக்கிறாங்க. அதே மாதிரி அங்க
அமெரிக்கன்ஸ் வந்து அவங்களை அடிக்கணும்ன்றீங்களா
ஒன்னும்
பண்ண முடியாது. ஜீன் ஜீன் தான் பிரச்சனை. ஸோ அதுதான். ஸோ இதை வந்து முடிச்சிடலாம். ஸோ எண்ட் ஆஃப் தி எபிசோட். நம்ம மோஸ்டா வந்து இப்போதைக்கு ரிசர்வேஷன், பிராமின் இந்த இந்த டாபிக்லாம் பேசணும். இதெல்லாம் எதுக்காக நம்ம திரும்ப 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 வந்து சொல்லிட்டு இருக்கோம் அப்படின்னா, இதெல்லாம் போய் நம்மளால மாற்ற முடியாது. பட் நம்ம வந்து இதெல்லாம் அவேரா இருக்கணும், இப்படி ஒண்ணு நடக்குது. நம்ம வந்து அதெல்லாம் இது எதுலயும் போய் வந்து விழக்கூடாது. அதான் நான் எல்லா பாட்காஸ்ட்லயும் சொல்ற ஒரே ஒரு விஷயம் அதுதான். ரோட்டு வாசல் வந்து சாணி கிடந்ததுன்னா நான் சாணியை மூஞ்சில் எடுத்து அடிச்சுக்கிட்டு தான் அது சாணி நான் கண்டுபிடிப்பேன், நான் தாண்டி போயிட்டுலாம் பண்ண மாட்டேன் அப்படின்னு சொல்லி வந்து எடுத்து மூஞ்சில் அடிச்சுக்கிட்டீங்கன்னா உங்க பிரச்சனை, ஆனா அடிக்காதீங்கன்னு சொல்லி நம்ம சொல்லுவோம். அவ்வளவுதான் நம்ம சொல்ல முடியும். அதுக்காக தான் நம்ம திரும்ப திரும்ப வந்து இப்படிப்பட்ட விஷயங்கள்லாம் நம்ம பேசுறோம், இந்த மாதிரி டாபிக்ஸ் எல்லாம் நம்ம எடுக்கிறோம். பேசலாம். சில பேர் சொல்லுவாங்க, எதுக்காக சும்மா வந்து ஒரு கேஸ்ட்டை போயிட்டு நீங்க இது பண்றீங்க அப்படின்னா, அவன் பண்ணதை தான் நம்ம சொல்றோம். நம்ம ஒன்று புதுசா வந்து இங்க உட்காந்து கதை எழுதியோ இல்ல வந்து அவனை வந்து நம்ம கேலி பண்ணும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து இங்க வந்து எந்த ஒரு விஷயமும் பண்றது இல்லை. ஸோ ஸோ தேங்க்யூ மினாட்டோ நமிகாசே இந்த பாட்டு.
அதாவது நான் வந்து இந்த ஃபேஸ்புக்ல அந்த மாதிரி போஸ்ட் போடுறதும் சரி, இந்த மாதிரி ஒரு பாட்காஸ்ட் பண்றதுமே சரி, எதுக்காகனா நானும் இல்ல, இப்போ நானும் வந்து ஒரு முதல்ல ஒரு சங்கியா இருந்து அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமா இதுவாகிதான் ஓகே நம்ம சுத்தி நடக்குது அப்படின்னு தெரிஞ்சுட்டு நம்ம வந்திருக்கோம்.
ஆமா,
இந்த மாதிரி தெரியாம நிறைய பேர் இருப்பானுங்க. இப்ப நானுமே வந்து பாத்தீங்கன்னா, நான் வந்து பெருசா ஒரு அம்பேத்கரோ இல்ல பெரியாரோ நான் படிச்சது கிடையாது. ஆனா சிம்பிளா சொல்லணும்னா, நான் வந்து இது சொல்றது கொஞ்சம் சிரிப்பா இருக்கலாம், அது எப்படி எடுத்துப்பீங்கன்னு தெரியல. எனக்கு வந்து இந்த எனக்கு ஃபர்ஸ்ட் பிரேக் டவுன் வந்து எங்க ஆரம்பிச்சுன்னா, இந்த டெம்பிள் மிங்கிஸ் வீடியோஸ் எல்லாம் பாக்குறப்ப எனக்கு என்னவோ தோணும். ஏதோ எனக்கு வந்து ஃபர்ஸ்ட் புரியல, அந்த வீடியோ பாக்குறப்ப ஒண்ணுமே புரியல, என்னவோ இருக்கிறா அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு தோணுச்சு. ஸோ அதுல இருந்து நானே தேட ஆரம்பிச்சேன். ஸோ அவங்க வந்து ஒரு ஒரு என்ன சொல்றது, அவங்க ஒரு இனிஷியேட்டிவ் எடுத்து பண்ணி எனக்கு நம்மள மாதிரி ஒரு சங்கியை மாத்தாங்கல்ல, அந்த மாதிரி அதே மாதிரி நாமளும் வந்து ஒரு பாட்காஸ்ட் மூலயமாவோ ஒரு ஃபேஸ்புக் மீம் மூலயமாவோ சொல்லி சொல்லி நம்மள மாதிரி ஒரு சங்கியா இருக்கிறவன ஒரு ப்ராகிரசிவ் ஸ்டேட்டுக்கு அவனை மாத்தணும்.
ஸோ அதுதான், இதேதான் வந்து என்னோட விஷயமும். ஸோ தேங்க்யூ. இந்த பாட்காஸ்ட் வந்து பயங்கர பெரிய பாட்காஸ்ட் நினைக்கிறேன். இது ஒரு ஒரு மணி நேரம், ஆல்ரெடி ஒரு அரை மணி நேரம் இருக்கும் நினைக்கிறேன், 1.5 மணி நேரம். ஓகே கைஸ், தேங்க் யூ ஃபார் ஜாயினிங் மை பாட்காஸ்ட். ஸோ தேங்க்யூ மினாட்டோ, பை.
தேங்க்யூ.
ஸோ கைஸ், தேங்க்ஸ் ஃபார் லிசனிங் டு திஸ் பாட்காஸ்ட். இந்த கடைசி வரைக்கும் நீங்கள் வந்திருந்தீங்கன்னா இந்த பாட்காஸ்ட் கேட்குறதுக்கான வாய்ப்பு இருந்து, நீங்கள் இந்த 1.5 மணி நேரம் அப்படியே மூச்சை பிடிச்சிட்டு என்ன மயிரடா பேசுகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு எண்டு வரைக்கும் வந்திருந்தீங்கன்னா தேங்க்யூ வெரி மச் ப்ரோ. தேங்க்யூ லேடிஸ் அண்ட் ஜென்டில்மேன், அண்ட் கீப் சப்போர்ட்டிங் அஸ். இன்னும் நிறைய பாட்காஸ்ட் வந்து லைனப்பில் இருக்குது. ஸோ தேங்க்யூ கைஸ். நீங்கள் வேணும்னா வந்து ஃபினான்ஷியலாக எனக்கு சப்போர்ட் பண்ணணும் நினச்சா, வி ஹாவ் ஆப்ஷன். அதில் வந்து உங்களுக்கே சப்போர்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும், யூ கேன் சப்போர்ட் மீ. ஸோ தேங்க்யூ கைஸ். திஸ் இஸ் யுவர் என்னடா எங்கமி சைனிங் ஆஃப். பை பை.